ಕೃತಾಪರಾಧಸ್ಯ ನಿಷ್ಕ್ರಿಯಾ ಮಾಧ್ಯಾ ವೃಷಗಿರಿನಾಥದಯೇ ತ್ವಾಂ ವಿರಂತಿ ಸಂಸಾರ ತಾರಿಣಿ ವಿಬುಧಾ ವೃಷಗಿರಿ ಗೃಹಮೇಧಿ ಗುಣಾಃ ಬೋಧವನೈಶ್ವರ್ಯ ವೀರ್ಯ ಶಕ್ತಿ ಮುಖಾಃ ದೋಷ ಭವೇಯುರೇತೆ ಯದಿ ನಾಮದಯೇ ತ್ವಯಾ ವಿರಾಭೂತಃ. ಆ ಸೃಷ್ಟಿ ಸಂತತಾನಾಂ ಅಪರಾಧಾನಾಂ ನಿರೋಧಿನಿಂ ಜಗತಃ ಪದ್ಮಸಹಾಯ ಕರುಣಿ ಪ್ರತಿ ಸಂಚರ ಕೇಳಿ ಮಾಚರಸಿ ಅಜಿತ ವಿಶಿಷ್ಟ ಪ್ರಳಯೇ ಜಂತೂನವಲೋಕ್ಯ ಜಾತ ನಿರ್ವೇದ ಕರಣಕಳೇ ಬರಯೋಗಂ ವಿತರದಿ ವೃಷಶೀಲನಾಥ ಕರುಣೇ ತ್ವಂ ಅನುಗುಣದ ಚಾರ್ಪಿತೇನ ಶ್ರೀಧರ ಕರುಣೇ ಸಮಾಹಿತ ಸ್ನೇಹ ಶಮಯತಿ ತಮ ಪ್ರಜಾನ ಶಾಸ್ತ್ರಮಯೇನ ಚಿರ ಪ್ರದೀಪೇನ ರೂಢ ವೃಷಶೀಲ ಪತೇ ಪಾದೇ ಮುಖಕಾಂತಿ ಪತ್ರಳ ಛಾಯಾ ಕರುಣೆ ಶುಗಯಸಿ ವಿನತಾನೆ ಕಟಾಕ್ಷವಿತಪೈಃ ಕರಾಪಜೇಯ ಫಲೈಃ ನಯನೆ ವೃಷಾಚಲೇಂದೋ ತಾರಾ ಮೈತ್ರೀಂ ದಧಾನಯ ಕರುಣೆ ದೃಷ್ಟಸ್ವಯೈವ ಜನಿಮಾನೆ ಅಪವರ್ಗಂ ಅಸೃಷ್ಟಪಚ್ಯಮನುಭವತಿ. ಸಮಯೋಪನತೈಃ ಸಪಪ್ರವಾಹೈಃ ಅನುಕಂಪೇ ಕೃತಸಂಪ್ಲವಾಧರಿತ್ರೀ ಶರಣಾಗತ ಸಸ್ಯ ಮಾಲಿನೀಯಂ ವೃಷಶೈಲೇಶ ಕೃಷೀವನಂ ವಿನೋತಿ ಕಲಶೋಧಿ ಸಂಪದೋ ಭವತ್ಯಾಃ ಕರುಣೇ ಸಮ್ಮತಿ ಮಂಥ ಸಂಸ್ಕೃತಾಯಾಃ ಅಮೃತಾಂಶಮವೈಮಿ ದಿವ್ಯ ದೇಹೌ ಮೃತ ಸಂಜೀವನಂ ಅಂಜನಾಚಲೇಂದೋಃ ಜಲಧೇರಿವ ಶೀತಕ ದಯೇ ಪ್ರಸಭಂ ಪ್ರಸತಿ ನಾಶ್ಯಂ ಪ್ರಣತ ಪ್ರತಿಕೂಲ ಮೂಲಗಾತಿ ಪ್ರತಿಘ ಕೋಪಿ ವೃಷಾಚಲೇಶ್ವರಸ್ಯ ಕಲಮೇಯವ ಸಾಪಚಾಯ ನಿತ್ಯ ಕರುಣೆ ಕಿಂಕರತಾ ತವೋಪಯಾತಿ ಅಬಹಿಷ್ಕೃತ ನಿಗ್ರಹ.
அரியன் சுவாமி இருக்கடா?
ஆ ஆரம்பிச்சேன்.
அரியன் உங்களுக்கு
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தாத்பாத யுக்மதர தீர்வ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்மகிருத பூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ரங்கராமானு மகாதேசாய நமா ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசாய நமா ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமா ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசாய நமா ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசாய நமா ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசாய நமா ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமா ஸ்ரீமதே பாதுகா தேவராமானுஜ மகாதேசாய நமா ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமா ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசாய நமா ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமா ஸ்ரீமதே கோபாலாதி மகாதேசாய நமா ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசாய நமா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசாய நமா ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசாய நமா ஸ்ரீமதே பகலபூர்ண மகாதேசாய நமா ஸ்ரீமதே ரங்கநாயகி நமா ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமா ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமா ஸ்ரீமந்த வேதாந்த ராமானுஜ முனி குருணார்த்த வேதாந்த யுக்மோ ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி வரம் சம்சயே தேசிகேந்திரம் நம்முடைய ஆண்டவன் சம்பிரதாயத்தில் ஆண்டவன் சம்பிரதாயத்தை ஜெகத் பிரசித்த சம்பிரதாயம் ஆக்கி அருளிய ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசன் என்னும் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடைய திவ்ய வைபவம் 9வது ஸ்தானத்திலே ஆண்டவனாக எழுந்தருளியிருந்து பாலெல்லாம் போற்றும்படியாக செய்து வைத்த ஸ்ரீமத் திருக்குழந்த ஆண்டவனுடைய திவ்ய வைபவத்தை சில வாரங்களாக நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பூர்ணமான ஆச்சாரிய கடாட்சத்தினாலே உத்தமமான குலத்திலே அவதரித்து உத்தமமாக 6வது ஆழ்வான் திருவடியிலே அச்சஞ்சலமான பக்தியோடே அனவர்தன் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்து பேரழந்தூர் ஆண்டவன் ஆக்கூர் ஆண்டவன் இத்தியாதி ஆச்சாரியர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே தெம்பரை ஆண்டவனுடைய நியமனத்தினாலே ஸ்ரீமத் ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு எழுந்தருளி ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் பிறகு செய்தருளினதான மகோன்னதமான சம்பிரதாய பிரவர்த்தனம் பாஷ்யக்காரர் செய்தருளினால் போலே பாரதமெல்லாம் சஞ்சரித்து செய்தருளினதான உத்தமமான கைங்கரியம் சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணியாச்சு. ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான பலம், ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடைய பலம் என்பது பூர்வாச்சாரிய அனுகிரகம். ஸ்ரீமத் ஆண்டவன் என்கிறதான இந்த சம்பிரதாயத்தினுடைய பலம் என்று இருந்தாலும் விசேஷமாக சுவாமிக்கே ஒரு அசாதாரணமான பலம். ரொம்ப அத்தியுதமான உபன்யாச சக்கரவர்த்தியாய் உயர்ந்த ரீதியிலே காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய ஆச்சாரியராய் எழுந்தருளியிருந்து தான் பெரிய பலம். கவனிக்காதவர்களையெல்லாம் கூட தன் பக்கத்திலே கவனிக்க வைக்கும்படியாக ஈர்த்து வைத்தது ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடையதான உபன்யாச பலம்தான். அந்த வாங் மாதுரியமும் எளிமையாக எத்தனை கடியன விஷயங்களையும் சொல்லக்கூடியதான ஒரு பெரிய ஒரு வாக் சாதுரியமும் பூர்வாச்சாரிய கிரந்தங்களிலே இருக்கிற அபிப்பிராயங்களை பிசகாம சொல்வதிலே கொஞ்சமும் பிசகாமல் அதே சமயம் பொதுஜனங்கள் சாமானியர்கள் சாஸ்திரம் வாசிக்க தெரியாதவர்கள் கூட மனசார சந்தோஷப்படியும்படி ஏற்றுக்கொள்ளும்படியாக உபன்யசித்ததான வைகரிதான் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடையதான ஒரு விசேஷமான வைலட்சண்யம் என்று சொல்ல வேணும். நாம் ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான அவதார விசேஷங்கள் சரித்திரங்களை பார்த்தோம். ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடைய நித்திய கர்மானுஷ்டானம் முதலானவற்றையும் பார்த்தோம். ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான ஞானபக்தி வைராகியங்களை ஓரளவு அனுபவிச்சோம். இன்றைக்கு நாம் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடைய அந்த உபன்யாச அழகை கொஞ்சம் அனுபவிக்க போறோம். எந்த உபன்யாச அழகினாலே அந்நியர்கள் கூட ஸ்ரீமத் ஆண்டவனிடத்திலே ரொம்பவும் அபிமானப்பட்டு திருவடியிலே வந்து சேர்ந்தார்களோ, அப்படியான ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடைய உபன்யாச அழகை கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்க போறோம். ஆண்டவனுடைய உபன்யாச அழகை சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இருக்க முடியாது. அத்தனை அழகையும் கொண்டு வர முடியாது. இருந்தாலும் ஒரு திக் தரிசனமாக இந்த மாதிரியாக இருக்கலாம் என்று நாம் சந்தோஷப்பட்டுக்கிறதுக்காக ஸ்ரீமத் ஆண்டவனுடைய உபன்யாச அழகை இன்னைக்கு அனுபவிக்கலாம். எந்த விஷயத்திலையும் அந்த உபன்யாசத்தில் சொல்லும் போது அது பொதுஜனங்கள் மறக்க முடியாதபடி சொல்லியாகும். அந்த உபன்யாசத்தில் அந்த உவமைகள் சொல்லி, உபகதைகள் சொல்லி அது விஷயத்தை சொல்லும்போது அந்த உவமைகளுடைய அழகிலேயும் உபகதைகளுடைய அழகிலேயும் முக்கியமான விஷயம் அந்த உவமைகளும் உபகதைகளும் சொல்ல வேண்டவன் சொல்ல வேண்டி வந்த வேதாந்த விஷயத்துக்கு சாரமான கருத்துக்கு தான் என்று இருந்தாலும் அந்த சாரமான கருத்தை மறந்துடுவா சில பேர். ஏன்னா அந்த உவமை அழகும் உபகதைகள் அழகும் மனசை கொள்ள கொண்டு போயிடும். ஆனால் இருந்தாலும் சில அதிர்ஷ்டசாலிகள் ரொம்ப சாஸ்திரத்திலே வேதாந்தத்திலே கருத்திலே அபிருச்சி இருக்கிறவா உவமைகளையும் மறக்க மாட்டா, உபகதைகளையும் மறக்க மாட்டா, அந்த சாரமான கருத்துக்களையும் மறக்க மாட்டா. அந்த சாரமான கருத்துக்களிலே எவ்வளவு தூரம் நான் கடைபிடிக்கணுமோ அதையும் கடைபிடிக்கணும்னு ஒரு நல்ல அத்தியவசாயமும் பண்ணிப்பா. அதனாலே உபமைகளிலே இருக்கிற, சில சமயம் ஹாஸ்யத்திலே இருக்கிற, சில சமயம் உபகதைகளிலே இருக்கிறதான அந்த அழகு, அதெல்லாம் அந்த கருத்துக்காக சொன்னது என்று அவசியம் அது மனசில் பட்டிருக்க வேணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த கருத்துக்காகத்தான் உபகதைகள் உவமைகள்லாம் அழகாக சொல்லிட்டு போவார். உபகதைகளாக சொல்லுவார், உபமானங்களாக சொல்லுவார் ஸ்ரீமத் ஆண்டவன். நம்ம பாரத தேசத்துக்கு சொத்து ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம். ஸ்ரீமத் ராமாயணமும் மகாபாரதமும் அந்த வைஷ்ணவத்துக்கே பெரிய கோவில் மாதிரி. அது கல்லாலே கட்டின கோவில் இல்லை, கருத்துக்களாலே கட்டின கோவில், ஸ்லோகங்களினாலே கட்டின கோவில். கல்லாலே கட்டின கோவிலை கூட இடிச்சுடுவான் துலுக்கன் வந்தா. கல்லாலே கட்டின கோவில் காலத்தினாலே கீழே விழுந்துடும். ஆனால் கருத்துக்களினாலே கட்டின கோவில் அது புஸ்தக ரூபமாக சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு திருமாளிகையிலையும் ஒவ்வொரு கோவில் போலே புகுந்து கொள்கிறது. அதனால ஸ்ரீமத் ராமாயணமும் மகாபாரதமும் தான் நம்ம தேசத்துக்கு ரொம்ப உயர்ந்ததான கோவில். ராமாயணத்திலே ராமனை சேவிக்கிறோம், பாரதத்திலே கண்ணனை சேவிக்கிறோம். அது அப்பேற்பட்டதான அற்புதமான காவியங்களை கொடுத்தவா, இதிகாசங்களை கொடுத்தவா ஸ்ரீமத் வால்மீகி பகவானும் ஸ்ரீ வியாச பகவானும். அந்த வால்மீகி பகவான் போலே ஒருத்தர் கவிதை எழுத முடியாதுன்னார் சுவாமி யாதவாபியுதயத்திலே. வியாச பகவான் போலே ஒரு கவிதை சொல்ல முடியாது. வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின் வியாசே ஜஹ்ரயே ஸ்திதே அந்யேபி கவயஃ காமம் பபூவ் ரணபத்ரவாஹ. மற்ற கவிகளுக்கெல்லாம் வெட்கம் இல்லை, சுவாமி நிகமாந்த தேசகன் சாதிக்கிறார் யாதவாபிதயத்தில். மற்ற கவிகளுக்கெல்லாம் வெட்கம் இல்லை. வால்மீகி எவ்வளவு அழகழகாக சொல்லி வச்சார், வியாசபகவான் எவ்வளவு அழகழகாக சொல்லி வச்சார். அதையெல்லாம் விட தாங்களும் ஏதோ ஒரு அழகான கவிதை சொல்றதா நினைச்சுண்டு கவிதை எழுதுறா. ஆனா அவெல்லாம் வெட்கப்படாமத்தான் கவிதை எழுதுறான்னு சொல்லணும்னார் சுவாமி தேசிகன். அப்படியான வியாசர் கவிதையும் வால்மீகி கவிதையும் அதுக்கு ஈடு அதுதான். வால்மீகியினுடைய கவிதைக்கு ஈடு வால்மீகி தான், வியாசருடைய வார்த்தைக்கு வியாசர் தான் ஈடா சொல்ல முடியும்னு அதை மனசுல படும்படி அழகான்னு சொல்லியாகும் ஸ்ரீமத் ஆண்டவன். ஒரு ராஜா இருந்தான், ரொம்ப சத்பெருமையுடைய ராஜாவா இருந்தான். அவன் நிறைய கவிகளை எல்லாம் சபையில ஆதரிச்சு சம்பாவனை கொடுத்துட்டு வந்தான். தன்னுடைய சபையிலே இருக்கிற அந்த மூத்த கவியை பார்த்து சொன்னான், பாரதத்துக்கே பெருமை ராமாயணத்தினாலையும் மகாபாரதத்திலையும் தான், என்ன எண்ணிக்கும் நிக்கிறது அந்த இதிகாசங்கள். அதனால அது ராமாயணம் மாதிரி வருமா, என்னை பத்தி ஒரு ராமாயணம் எழுதுன்னு சொன்னானாம் அந்த ராஜா. அந்த கவி ரொம்ப திகைச்சு போயிட்டார். என்ன ராமாயணம் எழுதுறது இவனை பத்தி? இருந்தாலும் ராஜாவை எதிர்த்து பேசினா மூக்கறுத்துருவான், தலையெடுத்துருவான், சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டான். நிறைய சன்மானம் கொடுத்தான், எல்லாத்தையும் வாங்கிட்டார். ஒரு மாதம் ஆச்சு, எழுதி முடிச்சாச்சான்னு கேட்டான் ராஜா. எழுதிட்டு இருக்கேன், நிறைய எழுத வேண்டியிருக்கு உங்களை பற்றி, அதனால் இன்னும் எழுதி முடிக்கலை அப்படின்னான். இன்னும் ஒரு மாதம் போச்சு, நிறைய சன்மானம் கொடுத்தான், அத்தனையும் வாங்கிட்டார். எழுதி முடிச்சாச்சான்னு கேட்டான். எழுதி முடிச்சு பாதி வரைக்கும் வந்து கொடுத்து இதுக்கு மேலே ஒரு இடத்துல நின்று போச்சு, என்ன பண்ணுறணும்னு ராஜாவை தான் கேட்டு எழுதணும்னா. கேளு என்ன சொல்லுவேன், நானே சொல்கிறேன் அப்படின்னான். ராமாயணத்தில் ராமனுடைய தர்மபத்தினி சீதையை ராவணனும் தூக்கிட்டு போய் லங்கையில் சிறை வச்சான் என்று மேலே கதை போகிறது. அதுபோல உங்களுடைய தர்மபத்னியை யார் சிறை எடுத்துட்டு போய் எந்த ஊரில் சிறை வச்சான்னு எனக்கு தெரியல, அதை சொல்லிவிட்டா நான் அப்படியே மேற்கொண்டு கதை எழுதிடுறேன், நீங்கள் போய் ஜெயிச்சுன்னு வந்தேன்னு எழுதிடுறேன்னா. சுச்சுச்சோ, நிறுத்து நிறுத்து, கதையை நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னா. சரி சரி, ராமாயணம் சரிப்பட்டு வரல, நீ மகாபாரதம் எழுதி என்னை பற்றி அப்படின்னா. மகாபாரதமா அப்படின்னா, நான் தான் எழுதுன்னு சொல்கிறனோ இல்லையோ அப்படின்னா. சரி சரி எழுதிடுறேன் அப்படின்னா. நிறைய சம்பாவனை கொடுத்தான், வாங்கிட்டு போனார். அதே போல் ஒரு மாதம் ஆச்சு, எழுதியாச்சா அப்படின்னா. ரொம்ப பெரிய கதை மகாபாரதம், உங்களை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டியிருக்கு, இன்னும் ரொம்ப நாள் ஆகும் போல இருக்குன்னா. சரி பரவாயில்ல, நன்னா எழுது, நிறைய எழுதுனோம். ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, நிறைய சம்பாவனை மட்டும் வாங்கிக்கிறார் மனுஷன், ஒரு வரி கூட எழுதவே இல்லை. ஆனால் ராஜா கேட்ட போது எழுதிட்டு தான் இருக்கேன், எழுதிட்டு தான் இருக்கேன். நான் என்ன இன்னும் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்றீரே அப்படின்னா, இல்லை ஒரு கதை நின்று போச்சு ஒரு இடத்துல. எந்த இடத்துல நின்று போச்சு அப்படின்னா, திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு தான் வருது. நான் இப்போ உங்களுடைய தர்மபத்னியை பற்றி என்னவா எழுதுறது அப்படின்னா. இன்னும் 4 பேர் நான் யாருன்னு குறித்து எழுத முடியும், யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி நிறுத்து 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 அப்படின்னா. ராமாயணம்னா ராமாயணம் தான், மகாபாரதம்னா மகாபாரதம் தான். ராமாயணத்தை வால்மீகி தான் எழுத முடியும், மகாபாரதத்தை வியாசர் தான் எழுத முடியும். இன்னொருத்தர் அது போலே தற்பெருமைக்காக தன்னை பற்றி அதே மாதிரியான ஒரு இதிகாசம்னா செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு இந்த கதையை சொல்லி இந்த சுவாமி தேசிகன் சாதிச்சது சத்தியம். வால்மீகி போலே வியாசர் போலே ஆக்கும் ஒரு கதையும் எழுதி, அதில் கவிதையும் எழுதி, தத்துவங்களையும் எழுதி, வேதாந்தத்தையும் எழுதி யாராலே சொல்ல முடியும்? அப்படி ஒவ்வொரு விஷயத்தை அழகாக எந்த விஷயத்தை எடுத்தாலும் திருப்பி என்றைக்கும் மறக்காத படிக்க சாதிச்சாகும். சுவாமி தேசிகன் சாதிச்ச எந்த விஷயத்துலையும் வைராக்கியம் வரமாட்டேன்றது. ஆனால் வைராக்கியம் வரத்துக்கு தோஷ தரிசனம் பண்ணணும், பண்ணினா வைராக்கியம் வந்துவிடும்னார் அவர். என்ன தோஷ தரிசனம்னா, ஒவ்வொரு விஷயத்துலேயும் 7 தோஷம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அப்படின்னார். அதை பல இடங்களில் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அல்பா ஸ்திரைர சுகரைர சுகாவதானைர் துக்கான்விதைர அனுஜிதைர அபிமான மூலை பிரத்யக் பராக அனுபவை பரிகூர்ணிதம்மாம் ய நிர்விவிக்ஷம். சரணாகிரி தீபிகையிலே தீபப்பிரகாசனிடத்திலே தூப்புல் பெருமாளிடத்திலே சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். ஒவ்வொரு வஸ்துலையும் 7 தோஷம் இருக்கு, அந்த 7 தோஷங்களினாலே நான் அலையாதபடிக்கு, அந்த 7 தோஷங்கள் உள்ள வஸ்துக்களிலே நான் அலைந்து வீணாகாதபடிக்கு நீயே என்னை நல்லவன் ஆக்கினா தானே முடியும்னு கேட்கிறார். இது என்ன 7 தோஷம்னா அந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அது ஆச்சாரியன் ரகசிய திரைசாரத்திலையும் சாதிக்கிறார். அல்பத்வ அத்திரத்வ துக்க மூலத்துவ துக்கமிஸ்ரத்வ துக்கோதக்கத்துவ சுவாபாவிகானந்த விருத்தத்துவ விருத்தாபிமான மூலத்துவம் ஆகிற 7 தோஷங்கள்னு சாதிக்கிறார். இப்படியே சொல்லிட்டு போனால் ஞாபகம் இருக்காது. ஸ்ரீமத் ஆண்டவன் ரமணனா அழகாக எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியாகும். பாத்சாரதி கோவில் சக்கரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நன்னா இருக்கும், நன்னா இருக்கும் அப்படின்றதுனால நிறைய தலிகை விட்டு அந்த தலிகையை அப்படியே பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே ஆத்துக்கு வர வச்சுட்டா. இப்ப நிறைய தலிகை இருக்கு ஆத்துல, நாலு படி தலிகை இருக்கு. நாலு படி தலிகையா இருந்தாலும் சாப்பிட முடியுதா? அல்பா திரை கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது. பிரபஞ்சம் பூராவும் பேரானந்தமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அபேட்சிச்சா இந்த நாலு படி சக்கர பொங்கல் எந்த மூலைக்கு? அளவும் கம்மியா இருக்கு, சாப்பிடுறதுக்கும் குறவாதான் சாப்பிட முடியுது. சரி இப்ப வேண்டாம், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் என்று வச்சிருந்தா நாளைக்கு அது வீணா போறது. அப்போ அதுல வீணா போகக்கூடியதான சுவாவம் அதுல இருக்கு. இல்ல இப்பவே நிறைய முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடலான்னு சொன்னாலும் சாப்பிட போனான்னா நாக்குல போட்டா விட்டு தித்திப்பா இருக்கு, தொண்டையில போனவுடனே தித்திப்பு மறைஞ்சு போறது. வயத்துல போனா விட்டும் தித்திக்கலாமோ இல்லையோ? வயத்துல போனா நாக்கு, வயத்துல நாக்கு கிடையாது, தித்திக்க மாட்டேங்கிறது. அப்போ கொஞ்சம் தான் வாயில போட்டுக்க முடியுது. வாயில போட்டுண்டாலும் நாக்குலேருந்து தொண்டையை தாண்டின உடனே அந்த தித்திப்பு எங்கேயோ போயிடுறது. வஸ்து தித்திப்பு தான், ஆனால் இருந்தாலும் நமக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு சக்தி இல்லை. சரி சாப்பிட்டாவிட்டு வயத்துல போச்சு, வயத்துல போனா நன்னா இருக்கா, அதுவாவது உலகம் உடம்புக்கு நன்னா இருக்கா அப்படின்னா, அது வயத்துல போனாவிட்டு உடம்புக்காகல. நெய் உடம்புக்காலன்றான், கொலஸ்ட்ரால்ன்றான், சர்க்கரை உடம்புக்காலன்றான், சுகர்ன்றான். கொலஸ்ட்ராலும் சுகரும் அதிகமாக போயிடுத்துன்னா அப்புறம் ஆயிரம் பிரச்சனை பண்ணுறா. உடம்பே முடியல, தள்ளலை, தலை சுத்துறது, இன்னும் வேர்த்து கொட்டுறது, என்னென்னமோ பண்ணுறது, முட்டி வலிக்கிறது, இத்தனை பிரச்சனை பண்ணி கொட்டுறது. அசுகரைஹி அசுகாவதானைஹி. சரி இந்த சக்கர பொங்கலை பண்ணுறதுக்காவது அனாயாசமாக பண்ணி சம்பாதிச்சோமான்னா கிடையாது. அந்த சக்கர பொங்கலை பண்ணுறதுக்கு அதுக்காக ஆடி ஓடி தேடி அதுக்கு ஒரு பைசாவை எடுத்து அதுக்கு பைசாவை கொண்டு போய் கொடுத்து பாவம் பண்ணுறவாளும் அடுப்படியில் நின்று அந்த அந்த நெருப்பு அது இது இவ்வளவுக்கு மேலே நாமே தலிகை பண்ணாலும் சரி சக்கரை பொங்கல் பண்ணால் கை சூடிக்கிறது, எத்தனையோ கஷ்டங்கள் வருது. இப்படி பாடுபட்டுத்தானே ஒரு சுகத்தை சங்கல்ப மாத்திரத்தினாலே அடைய முடிகிறதோ? அதனால் செய்யறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்டாலும் பின்னாடி பிரச்சனையாக இருக்குது, சாப்பிடும்போதாவது சுகம் இருக்கான்னு கேட்டால் அது என்னமோ சுவாமி நம்ம கொடுப்பனே சரியா இல்லை சுவாமி, அதில் ஒரு எங்கமோ ஒரு வெள்ளைக்குச்சி ஒன்று ஆட்டுடுத்து அது தெரியாமல் முழுங்கிட்டோம், அது தொண்டையில் போய் மாட்டின்னு படா படுத்துறது, படா பொழைச்சா போகிறோன்னு ஆயிடுத்து. இப்படி அல்பம் அல்பமாயும் இருக்குது, அஸ்திரமாயும் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியதாக இருக்குது. சாதித்தாலும் கூட அனுபவிக்கச்சு அனுபவ வேளையிலையும் எத்தனையோ கஷ்டம் வருது. அனுபவிச்சு முடிச்சாலாவது சிரமம் இல்லாம இருக்கான்னா அது அதுக்கு மேல பரிசிரமமா இருக்கு. இப்படி அஞ்சு தோஷம் தான் இருக்கான்னா இல்ல இதை விட இன்னும் ரெண்டு தோஷம் இருக்குன்னு. சுவாபாவிகானந்த விருத்தத்துவம் விருத்தாபிமான மூலத்துவம்னு பேர் இருக்கு. சுவாபாவிகானந்த விருத்தத்துவம்னா என்னன்னா அது சுவாவமாக ஆனந்தத்தை தரக்கூடிய வஸ்து கிடையாது. அது அந்த சக்கர பொங்கல் சுவாவமாகவே ஆனந்தத்தை தரக்கூடிய வஸ்துவாக இருந்தால்னா இப்போ ஆற்றுல ஆச்சு பெருமாள் பிரசாதம், நாலு படி சக்கர பொங்கல் ஆசையாக வரவழைச்சாச்சு, மாமி எடுத்து எடுத்து போடுறா சாப்பிட்றோம் போகிறோன்னு சொன்னால் விட்டு இவ்வளோ தலிகை பண்ணி கொண்டு வந்தா சோழியோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கோ அப்படின்றா. சரின்னு அதையும் கஷ்டப்பட்டு போட்டுன்னு சாப்பிட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கோ அப்படின்றா. ரொம்ப கோபம் வந்துடுது, ஏன்னா எல்லாத்தையும் எந்த நிலையே போடுறியே அப்படின்னு. அது ஆனந்த வஸ்துவா இருக்குது, சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு கிடையாது. அந்த வஸ்துவை ஆனந்தம்னு அனுபவிக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது ஆனந்த வஸ்துவா தெரியும். அதுக்கப்புறம் அது ஆனந்த வஸ்து கிடையாது, கோபம். அப்படியே மாமி மேல கோபமா வருது, ஏன் இப்படி வேண்டாம் வேண்டாம்னு என் தலையில கட்டுற அப்படின்னு. முதல் வாய் சாப்பிடச்சே போடு போடுன்னு சொன்னவர், நாலு வாய் சாப்பிட்ட உடனே ஏன் என் தலையில கட்டுற அப்படின்னு ஏன் மாமியை பார்த்து கோபிச்சுக்கிறார். நான் அந்த வஸ்து அவ்வளோதான் சுவாமி, அது அது சந்தோஷத்தை தர வஸ்து கிடையாது. அது அது சந்தோஷமாக இருக்கும்படியாக நம்ம சரீரத்தில் இருக்கிற சக்தியை பொறுத்து நிறுதானே ஒழிய அது சுவாவமாக ஆனந்தம் தரக்கூடிய வஸ்துவாக கிடையாது. அது அந்த மாதிரி அது சுவாவமாக ஆனந்தத்தை தரக்கூடிய வஸ்துவாக இருந்தான்னா ஒரு பதார்த்தம் சகல பிராணிகளுக்கும் சந்தோஷத்தை தரணும். புல் மனுஷனுக்கு பிடிக்கிறதா? அது புலி வேற என்னத்தையொன்னும் சாப்பிட்றது மனுஷன் இல்லை, அப்படியே திருப்பதி லட்டை சாப்பிட்றானோ இல்லையோ? ஒவ்வொரு வஸ்து மாத்திரம் ஒவ்வொருத்தனுக்கு ஏன் சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா கர்மா அது சந்தோஷத்தை தருது. வஸ்து வாஸ்தவத்துல அந்த மாதிரியான குணங்கள் உடையதான்னு அப்படியா இருந்தா சகல பேருக்கும் அது அதே போலத்தானு தெரியணும். அதனால சுவாபாவமாக ஆனந்தத்தை தரக்கூடிய வஸ்து கிடையாது, கர்மாவினாலே அந்த வஸ்து ஆனந்தத்தை தருகிறது. அதாங்க நமக்கு சில வஸ்துக்களை பார்த்தா அருவறுப்பா இருக்கு, அதையே பார்த்தா பன்னி நாயெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்றது. ஏன்னா கர்மாவினாலத்தான் ஒரு வஸ்து சுகத்தை தருவதா இருக்கே ஒழிய அந்த வஸ்துவானது சுவாவத்தினாலே அது சந்தோஷத்தை தரக்கூடிய வஸ்து கிடையாது. அதனால இதே மாதிரிதான் ஒவ்வொரு வஸ்துவிலையும் சுவாவமான ஆனந்த பிரதத்துவம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்னென்ன விருத்தாபிமான மூலத்துவம்னா, அப்படி இருந்தாலும் ஏன் அந்த வஸ்துவில் ஆசை வருது அப்படின்னா அது ஒரு தப்பான அபிமானம். அது அந்த தப்பான அபிமானத்தினாலே அந்த வஸ்துவ ஆசைப்படுறோம். அந்த அந்த அபிமானம் போயிடுத்துன்னா ஆசையும் போயிடும்னு அதுக்கு அழகா சொல்லுவார் ஆண்டவன் ஒரு கதை. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான், பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தான். பொண்டாட்டிக்கு நிறைய சாமான்கள் அழகழகா வாங்கி தரணும், நிறைய ஐஸ்வர்யத்தை அவகிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். இருந்தாலும் இந்த உள்ளூர்ல சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் போறல, துபாயில போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான். பொண்டாட்டி கிட்ட சொல்றான், கல்யாணம் ஆயிருக்கு, இப்போதான் சீக்கிரம் போய் நிறைய ஒரு 5 வருஷத்தில் மொத்தத்தையும் சம்பாதிச்சுன்னு வந்துட்டா, அப்புறம் ஏதோ உள்ளூரில் சாதாரண வேலையாக இருந்தாலும் உன்னோட சந்தோஷமாக இருந்து விடலாம், உள்ளூர்லேயே சிரமப்பட்டு கொஞ்சம் சம்பாத்தியத்தில் இருந்தான்னா சந்தோஷம் அவ்வளோவா இருக்காது, அதனால நான் வெளியூர் போட்டுவான் அப்படின்னு கேட்டான். ஐயோ வெளியூர் போகிறேன்னு சொல்கிறேங்களே, நான் இப்போ தானே உண்டாயிருக்கேன் அப்படின்னா, பரவாயில்ல ஒரு 5 வருஷம்தான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்றைக்கும் சந்தோஷம் தான் நமக்கு அப்படின்னா சரின்னு அவளுக்கு மனசால இருந்தாலும் அனுபவிச்சு வச்சா அவன் போனான் துபாய்க்கு. இதுவும் உண்டாயிட்டா, குழந்தை பிறந்துடுச்சு, குழந்தை பிறந்ததுன்னு அதுக்காக ஒரு வாட்டி வந்துட்டு போனான். இருந்தாலும் குழந்தை ஞாபகமாகவே இருக்குது, குழந்தைக்கு அப்பப்போ நிறைய அனுப்பி வைப்பான். இப்போ ஆம்பி ஆளோட எப்பவும் ஃபோனில் பேசிகிட்டே இருப்பா, அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் ஆச்சு, அந்த குழந்தை நடுவில் வர முடியல, உத்தியோகத்தில் அனுப்பலை. குழந்தைக்கு 3 வயசு ஆகிடுத்து, நடுவில் குழந்தைய பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது. அது போய் அந்த ஆம்பியாளுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸாக போய் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமையே கிளம்பி வந்துட்டான். வரப்போறேன்னு சொல்லலை, சொல்லாமையே கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்தான், வாசலில் வந்தான், குழந்தை வாசலில் விளையாடின்னு இருக்கு. குழந்தைய பார்க்குறான், 3 வருஷம் கழிச்சு பார்க்குறான் குழந்தைய, ஒரே சந்தோஷம். அந்த குழந்தைய வாரி எடுத்து அணைச்சிக்கிறான். அப்போ அங்கேருந்து ரொம்ப வசத்தியான ஒரு பண்டம், ஆண்டவன் சாயிச்சாகும் அல்போன்சா மாம்பழம்னு வர், அந்த ஆச்சரியமான மாம்பழம் அந்த ஊரில் அது 300 ரூபாயாமது. அந்த மாதிரி ஆச்சரியமான மாம்பழத்தை அங்கேருந்து எடுத்துன்னு வந்தான் பையிலேன்னு, உடனே எடுத்தான் குழந்தைக்கு ஒரு கொடுத்தான். குழந்தை ஆசையாக சாட்டுது, கையில் அப்படியே தூக்கி அணைச்சி பிடிச்சின்னா குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்கு. உள்ளே போனால் ஆம்பியாங்கிட்ட என்ன அப்படியே சந்தோஷப்பட்டுட்டாவோ, என்ன இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டே அப்படின்னு ஒரே பரமானந்தம் பட்டுட்டா. ஐயோ வாங்கோ வாங்கோ, நம்ம கண்ணா அங்கே பக்கத்தாத்தில் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம கண்ணா பக்கத்தாத்தில் விளையாடு, இவன் யார் இந்த குழந்தை அப்படின்னா, பக்கத்தாத்து குழந்தை இப்போ தான் இங்கே வந்தது, அதே ட்ரெஸ்ஸு போட்டுருக்கேன் அப்படின்னா, அதான் நம்ம குழந்தை ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டேன், அவளை போட்டு விட்டேன். ஐயோ இது நம்ம குழந்தை இல்லையா, நம்ம குழந்தை இல்லையான்னா போத்துட்டு கீழே போட்டோம். அப்போ ஏற்கனவே நம்ம குழந்தைன்னு சொல்லி சந்தோஷமாக தூக்கி அணைச்சிட்டு 300 ரூபா மாம்பழத்தை கொடுத்தானே, நம்ம குழந்தைன்னு நினைச்சிருந்த போது கொடுத்தான், நம்ம குழந்தை இல்லைம்மா ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்ச உடனே பிடிக்காமல் போயிடுத்து புதிர் கீழே போட்டான். அதுபோல சகல வஸ்துக்களிலையும் நம்முடையது நம்முடையதுன்னு நினைப்பு இருக்கிறதுனால அபிமானம் வருது. நம்முடையது இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா அது எந்த வஸ்துவும் நம்முடையது இல்லை தானே, அது தெரிகிற வரைக்கும் அபிமானம் இருக்கும், தெரிஞ்சு கொடுத்தோன்னா போயிடும். தெரிய மாட்டேங்கிறது அதுதான் 7வது தோஷம் அப்படின்னு அழகாக ஆண்டவன் தேசியனுடைய ஸ்ரீசூக்திக்கு அழகழகாக அர்த்தம் சொல்லியாகும். இது மாதிரி எல்லா பூர்வாச்சாரியாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு ஆண்டவன் காலக்ஷேபத்தினுடைய அழகு, எவ்வளவு காலம் ஆண்டவன் காலக்ஷேபம் சாதிச்சாரோ அவ்வளவு காலம் நாமும் சொல்லி பார்த்துட்டா தான் அந்த அழகுலாம் அனுபவிக்க முடியும். சாதாரணமாக நம்ம பற்றி தப்பு சொல்லுவா தப்பு சொன்னா கோபம் வரும், தேசிகன் சாதிக்கிறார் அசைத்திரேசாரத்தில் நம்மளை பற்றி யாராவது தப்பு சொன்னால் கோவிச்சுக்க கூடாது. நாம் உண்மையிலே நம்மளுடையதான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டா கோபப்பட மாட்டோம்னு சாதிக்கிறார். ஆனா அவர் சாதிக்கிறாரு அப்படின்னு நம்ம மனசுல எங்க படுறது, படமாட்டேன்றது. அதே சீன் சாதிக்கிறாரு நம்ம இடத்துல தப்பு சொன்னா நம்ம இடத்துல அந்த தப்பு இருக்கான்னு பாக்கணும். தப்பு இல்லாம சொல்ல மாட்டா, ஒருவேளை தப்பு இல்லாமயே சொன்னா கூட பரவாயில்ல, இந்த தப்பு இப்ப நாம பண்ணல, ஏதோ ஜென்மாந்திரத்துல பண்ணிருப்போம், அந்த ஜென்மாந்திரத்துல பண்ண தப்ப அப்ப யாரும் எடுத்து சொல்லல, அது இப்பதான் சொல்றான். அதனால நம்ம இடத்துல இல்லாத தப்பு ஒன்றும் இல்லை என்று சொன்னவனிடத்துல, ஐயோ இந்த மாதிரியான துஷ்டத்தனம் என்னிடத்துல இருக்குன்றத நான் மறந்துட்டேன், இன்னைக்கு இருக்கோ இல்லையோ முன்ன கூட இருந்திருக்கும், அதுக்கு ஒன்றும் பரிகாரம் பண்ணாம போயிட்டேன், அதனால தான் நீ என்னை இப்போ அதுக்கு பரிகாரமா என்ன வெய்யற அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு அந்த மாதிரியான பாவம் போகணும்னா சுவாமி தேசிகன் அதுக்கு அழகா சொல்லியா வாழ்ந்தவன். ஒருத்தன் ஒரு பிரபு ஒருத்தன் அவன் அப்படியே வயக்காட்டில் குளிக்க போனான். குளிக்க போனா அவனுக்கு சொந்தமாக கிணறுகள்லாம் இருக்கு. ஒரு கிணத்துல இறங்கினான், நீச்சல் அடிச்சு ஆனந்தமாக குளிக்கணும்னு ஆசைப்பட்டான். கையில் வசந்த நவரத்ன மோதிரம் போட்டுட்டு இருக்கான். இது கொஞ்சம் அவ்வளோ டைட்டாக இல்லை, கையில் போட்டுட்டு இருக்கான். பார்த்தான் நீச்சல் அடிக்கச்சே மோதிரம் இங்கே ஆனால் நழுவிட போகிறது, அதனால இந்த மோகதரத்தை கரையிலேயே வச்சுட்டு இறங்கினான், குளிச்சான், நீச்சல் அடித்தான், பிரமாதமாக நீச்சல் ரொம்ப நாய் நீச்சல் அடித்தான். அப்புறம் திடீர்னு ஐயோ நாழி ஆயிடுத்து ஆற்றுல எதிர்பார்த்துன்னு இருப்பாளேன்னு சொல்லிவிட்டு கடகடான்னு கரையேறி வந்தான், போயிட்டான். மோதிரத்தை இங்கேயே கரையிலேயே வச்சுட்டு போயிட்டான், ஞாபகம் இல்லை. ஆற்றுக்கு போனா விட்டு கூட ஞாபகம் வரல, வச்சுட்டு வந்ததே ஞாபகம் வரல. அந்த பக்கமாக வந்தான் குடியானவன், பார்த்தான் இது ஐயர் மோதிரம், இது பாவம் வச்சுட்டு போயிட்டார் போல இருக்கு. சேர்ந்து அதை அடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். சாமி வச்சுட்டு வந்துட்டீங்களே மோதிரத்தை அப்படின்னா, அடாடா பத்தியாப்பா இந்த மோதிரத்தை நல்லபடியாக கொண்டு வந்து கொடுத்தியா, அப்படியே தொலைஞ்சு போகாமல் இல்லை அவனே கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ இல்லையோ, அப்படிலாம் இல்லாமல் எவ்வளவு ஒரு விசுவாசமாக ஞாபகமாக கொண்டு வந்து கொடுத்தான்னா, அவனிடத்துல எப்படி ஐயோ ஞாபகமாக கொடுத்தியேப்பா, எனக்கு ஞாபகப்படுத்தினியேப்பா என்று எப்படி ஆக்கும் அந்த விஷயத்திலே கிருதஜதையோட நன்றி நடந்துக்கணுமோ, அதுபோல நம்ம ஒருத்தர் நம்மளை ஒருத்தர் விஷார்னா விஷம் என்ன ஆக ஞாபகம் நம்ம இடத்துல இருக்கிற தப்பு இல்லைன்னா முன்ன இருந்த தப்பை தான் ஏதோ பெருமாள் பரிகாரமா ஞாபகப்படுத்துறார் என்று அந்த மாதிரியான ஆத்ம குணம் போகணும் என்று திருஷ்டாந்தத்துக்கு இந்த மோதிர திருஷ்டாந்தத்தை சொல்லி அந்த மாதிரியா நம்ம இடத்துல யார் கோபிச்சுண்டாலும் ஏதாவது தோஷத்தை சொன்னாலும் மோதிர திருஷ்டாந்தத்தை நினைச்சுண்டு பேசாம அதுக்காக திருப்பியும் எதிராக கோச்சுக்க கூடாதுன்னு சாதிச்சாகும். பெருமாள் இடத்துல ஒரு வஸ்துவை சமர்ப்பிக்கிறோம், சமர்ப்பிச்சா அந்த சமர்ப்பணத்துல என்ன வேணும்னு கேட்டோம். சமர்ப்பிக்கிற வஸ்து வசதியா இருக்கணுமா, சமர்ப்பிக்கிறவா வசதியா இருக்கணுமா, சமர்ப்பிக்கும் போது பாவம் வசதியா இருக்கணுமான்னு கேள்வி. அதனால அழகா சொல்லி ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு ராஜகுமாரன், அதே மாதிரி அந்த ராஜா அதே ஊரில் இருக்கிற ஒரு ஷேட்டுனுடைய பையன், ரெண்டு பேரும் பணக்காரா, ராஜகுமாரனும் பணக்காரன் ஷேட்டும் பணக்காரன். ராஜாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கோ அவ்வளவு சொத்து இருக்கு, ஷேட்டுக்கும் சொத்து வச்சுட்டு இருக்காங்க. அதனால ரெண்டு பேரும் ரொம்ப நிறைய பணம் கொடுத்து ஒரு வாத்தியார்கிட்ட படித்தா, அதனால இன்னும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தா. ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு, ஒரே காலத்திலே சமமாக கல்யாணம் ஆச்சு. இவன் இவன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கான், அவன் அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கான். பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்குன்னு இவனும் செய்வான் அவனும் செய்வான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் இப்படி நடந்து போயிட்டு இருந்தா, மார்க்கெட்டுக்காக போகிறான். மார்க்கெட்டுக்கு போகிற இடத்துல பூக்கடைக்காக போனான். பூக்கடைக்கு போனான், பூக்கடையிலேயே ஏதோ ஒரு கடையிலேருந்து அபாரமான வாசனை, மொத்த பூக்கடையில் இருக்கிற பூவோட ஒரு அபாரமான வித்தியாசமான வாசனை. எந்த கடையானு தேடிட்டு போனா அந்த கடையில போனான்னா ஆச்சரியமான ஒரு செண்பக பூ வச்சுட்டு இருக்கான். செண்பக பூ வாசனை தூக்கிறது, இருக்கிறதோ ஒரே செண்பக பூ தான் இருக்கு, எல்லாம் வித்து போச்சு, ஒரே செண்பக பூ தான் இருக்கு. அந்த செண்பக பூ அந்த ஷேட்டு சொன்னான், இதை நம்ம வாங்கிட்டு போலாமேன்னு ஆசைப்பட்டான். அந்த பூக்கடையில் கேட்டான் செண்பக பூவை கொடுப்போம் அப்படின்னு. உடனே அவன் ஒரு வேலை சொன்னான், இந்த செண்பக பூ 5 ரூபாய் சாமி அப்படின்னா. உடனே இந்த ராஜா ராஜகுமாரன் சொன்னான், நீ என்னடா போட்டிக்கு வரேன், நான் வாங்கலாம்னு நினச்சேன்டா, ஏன்பா நான் 10 ரூபா கொடுக்குறேன் எனக்கு கொடுப்பா அப்படின்னா கடைக்காரனுங்க என்ன பண்ணுறதுன்னு புரியல. உடனே இந்த ஷர்ட்டு சொன்னா நான் 20 ரூபா கொடுக்குறேன் எனக்கு தெரியா நீ அப்படின்னா. இவன் சொன்னா நான் 50 ரூபா கொடுக்குறேன்னா. உடனே அவன் சொன்னான் 100 ரூபா கொடுக்குறேன்னா. 1000 ரூபான்னா 5000 ரூபான்னா 10000 ரூபா. ராஜகுமாரன் சொன்னா நான் 10000 ரூபா கொடுக்குறேன் என்கிட்ட கூட அந்த பூ அப்படின்னா. நடுங்கி போட்டான் அந்த கடைக்காரன். ஐயா யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு போனா போறோம் இந்த அங்கே பிடிக்கும்னு சொல்லிட்டு ராஜகுமாரன் என்ன இருந்தாலும் சேட்டை விட ராஜகுமாரன் தான் முக்கியம். இதனால ராஜகுமாரன் கிட்ட கொடுத்துட்டான், 10000 ரூபா கொடுத்துட்டான், வாங்கிட்டு போயிட்டான். அதை வாங்கிட்டு போனவன் நேரம் போனான் புருஷோத்தமன் கோவிலுக்கு போனான், பூரி ஜெகந்நாத் கோவில் அந்த ஊருக்காரன். பூரி புருஷோத்தமன் கோவிலுக்கு போனான், அங்கே கொண்டு போய் பட்டாச்சார் கிட்ட கொடுத்தான், சுவாமி இந்த புஷ்பம் வாசனையா இருக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிங்கோன்னா. இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாச்சு, அன்னைக்கு போயாச்சு. ராத்திரி ஆனா போய் படுத்துண்டா சொப்னத்துல பெருமாள் வந்துட்டார். ஏன்பா தாங்க முடியலையேப்பா புஷ்பம், இவ்வளோ புஷ்பத்தை சாத்தி விட்டியே நான் என்ன பண்ணுவேன், என்னால தாங்க முடியலையே தாங்க முடியலையே. என்ன தாங்க முடியல, நாமும் ஒரு புஷ்பம் தானே சமர்ப்பிச்சோம் அப்படின்னு. அவ்வளோ அவி இந்த புஷ்பத்தை எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கி எனக்கு சாத்தணும்னு நினைச்சே தாங்க முடியல தாங்க முடியல. அந்த புஷ்பம் தாங்க முடியல இல்ல, புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்காக எவ்வளவும் போட்டியிட்டும் அந்த புஷ்பமானது பெருமாளுக்குத்தான், அந்த மனோபாவம் பெருமாளுக்கு தாங்க முடியலையும். அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு போயிருந்து ஒருவேளை அதை ஆம்டியா கிட்ட கொடுத்துருந்தான்னா அது பெருமாளுக்கு திருப்தியா இருக்குமா? ஆம்டியா திருப்தி பட்டுருப்போ. அந்த பெருமாள் அந்த ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சதுக்கு அவ்வளவு பாவத்தோடே சமர்ப்பிச்சானே தாங்க முடியலையே. அதனால சமர்ப்பிக்கிற வஸ்துவனுடைய பெருமை இல்லை, சமர்ப்பிக்கிறவனுடைய பெருமை கிடையாது, சமர்ப்பிக்கிற மனோபாவத்தினுடைய பெருமை தான் ரொம்ப விசேஷம். அதனாலே எம்பெருமானுக்கு நாம் ஒரு தொண்டு செய்கிறோம்னா அந்த பிரீதி தான் முக்கியம், அவனுக்கேன்னு சமர்ப்பிக்கணும். அந்த சேஷத்துவம் நாம் பெருமாளுக்கல்லவா, நாம் பெருமாளை அல்லவா சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு அந்த சேஷத்துவ ஞானம் முக்கியம். அந்த சமர்ப்பணமும் பெருமாள் பிரீதியாக ஏத்துண்டா போறோம்ன்ற ஆசை முக்கியம். இந்த சேஷத்துவம்னு சொல்லச்சே சேஷத்துவத்துக்கு அழகாக சொல்லி ஆகும் ஸ்ரீமத் ஆண்டவர். சேஷத்துவம் சேஷத்துவம்னு சாஸ்திரம் சொல்றது. நாம் எல்லாம் பகவானுக்கு சேஷபூதாள்னு, சேஷபூதாள்னா ரொம்ப புரிய மாட்டேன்றது. சேஷபூதாள்னா பெருமாளுக்கே நாம் உபயோகப்பட்டுருக்கணும், உபயோகப்பட்டுருக்கோம், ஆனால் இருந்தாலும் நாம தெரிஞ்சு உபயோகப்படணும். அதுதான் அந்த வசதி. பெருமாளுக்கு தான் நாம் என்று நாமே நம்மளை தெரிஞ்சு உபயோகப்படுத்திக்கணும் பெருமாளுக்கு. அதுதான் விசேஷம். இது எப்படின்னா செருப்பு போலே சந்தனம் போலேன்னுவார் ஆச்சாரியன். செருப்பு போலே சந்தனம் போலே செருப்பு, இப்பெல்லாம் செருப்பு 10000 ரூபாய் கூட 20000 ரூபாய் கூட செருப்பு கிடைக்கிறது. அந்த செருப்பை வசதியாக வாங்கிட்டோம், ஐயோ 20000 ரூபா செருப்புன்னு சொல்லி அது அப்படியே ஷோ கேஸில் வச்சுருந்தா அது செருப்புக்கு தான் பெருமையை ஒழிய யஜமானனுக்கு என்ன இருக்கு? அந்த செருப்பை யஜமானன் போட்டுக்கணும், அந்த யஜமானன் தேஞ்சி தேய தேய நடக்கணும், அதை அப்போ தான் அந்த செருப்பு யஜமானனுக்கு உபயோகப்பட்டதுன்னு அர்த்தம். இல்லைன்னா செருப்புக்கு உண்டான காரியம் அது பண்ணலை. செருப்புக்கு உண்டான காரியம் அது யஜமானன் காலில் தேயறது தான். அது தேயத்தே யஜமானன் சுகப்பட்டான்னு அர்த்தம். அதுபோல நம்மாலே பெருமாள் சுகப்படணும், நம்முடைய கைங்கரியத்தினாலே சுகப்படணும், ஸ்வரூபத்தினாலே சுகப்படணும். சந்தனம் இருக்கு, சந்தனம் தேயத்தே அதை தேய்ச்சி அனுபவிச்சவன் தான் சந்தோஷப்பட்டான்னு. ஐயோ சந்தனம் தேஞ்சு போறதே என்று சந்தனம் தானே தன்னை நினைச்சா அது சேஷத்துவம் அண்ணு. எப்படியாக்கும் சந்தனமானது தேயத்தேய சுகமோ யஜமானனுக்கு, எப்படியானது செருப்பானது தேயத்தேய சுகமோ பெருமாளுக்கு, அந்த அந்த செருப்பை உடையவனுக்கு. அதுபோல ஜீவாத்மாவானது கைங்கரியத்தினாலே பணிஞ்சு படிஞ்சு எம்பெருமானிடத்துல இருந்தான்னா அது பெருமாளுக்கு சுகம். அது அந்த சுக பெருமாள் சுகப்பட்டான்றதை பார்த்து சுகப்படணும் இந்த சேஷபூதன். அதுதான் ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம். அகண்டமாய் வியாபிச்சிருக்கிறவனாய் பரமானந்த ஸ்வரூபனாய் சர்வேஸ்வரனாய் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கே தானே காரணமாய் இருந்து இந்த ஆத்மாவை ஆத்மாவா வச்சு இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆத்மாவுக்கு ஒரு பிரவிறத்தியையும் கொடுத்து இந்த ஆத்ம வஸ்து என்று சொல்லும்படியானதான ஒரு ஸ்திதியையே கொடுத்து வச்சிருக்கிற இந்த சர்வேஸ்வரனுக்கு ஏதோ ஒன்னொன்னு கொடுத்த வாழ்க்கை நாம் அப்படியே உயிரையே எழுதி கொடுக்கச்சு. எல்லாம் கொடுத்திருக்கிற சர்வேஸ்வரனுக்கு நாம் எப்படி அந்த ஆத்மாவை எழுதி கொடுக்க வேணும்? எப்படியாக்கும் செருப்பு தேஞ்சு அது எஜமானன் சுகப்படுறா போலே, அந்த சந்தனம் குழஞ்சி எஜமானனுக்கு சுகப்படுறா போலே, எஜமான சுகப்படுத்துறா போலே, நாம் பெருமாளை சுகப்படுத்துறதுக்காகவே இருக்கோம் என்று இதைத்தான் சாஸ்திரம் சொல்றது. பெருமாளுக்காகவே ஜீவன் சேஷபூதன் என்று சொல்றது. இந்த ஞானம் எப்போ நமக்கு வந்து அப்படித்தே நாம் பெருமாளுக்காகவே வாழும்போது சுகப்படுறோமோ அப்போ இந்த ஜீவன் வாஸ்தவத்தில் அந்த சேஷத்துவ ஞானத்தை ஞானத்தை உடையவனாகிறான், உடையவனாக இருக்கான் என்று அர்த்தம். அது அதை தான் சொன்னாரான் ஆழ்வார், தனக்கே யாக எனை கொள்ளு வீரே, எனக்கே கண்ணனை ஆண்கொள் சிறப்பே என்று சொன்னாராம் அவர். தனக்கேயாக எனை கொள்ளும் இதே, நீ உனக்காக என்ன சுவீகரிச்சுக்கணும், எனக்காக என்ன சுவீகரிச்சுக்க வேண்டாம். நான் எனக்கு சம்சார கஷ்டம் போகணும், எனக்கு மோட்சம் போகணும், நான் மோட்சத்திலே வந்து சுகப்படணும்னு ஆசைப்படலப்பா. இந்த ஜீவாத்மா இப்படி உனக்கு என்று இல்லாமல் அனர்த்தப்பட்டு போகிறதே, நான் உனக்காகவே வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அந்த உனக்காக வாழற ஆசை, உனக்காக சந்தோஷப்படுற வாழ்க்கை, உன்னை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை வேணும், அதுக்காகத்தான் எனக்கு மோட்சம் வேணும். அங்கே வந்தால் நான் உன்னையே சந்தோஷப்படுத்தின்ற பணம் இல்லையோ, இங்கே இருந்தால் நான் உன்னை சந்தோஷப்படுத்தலை என்று அதுக்காக மோட்சத்தை கேட்குறாரா. அதான் உனக்காக வாழணும்னு ஆசை, உன் சந்தோஷத்துக்காக நான் இருக்கணும்னு ஆசை. அதுக்கு ஆண்டவன் அனாயாசமாக ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி ஆகும். ஆச்சரியமான சினிமா வந்துடுத்து, ஆச்சரியமான சினிமாவாச்சே, அதை பார்க்கணும்னு ஒரே துடிப்பு இந்த பையனுக்கு. பையன் வந்து அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா சினிமா வந்திருக்குப்பா நல்ல சினிமா, அதனால 5 ரூபா ஓணும் எனக்கு உடனடியாக ஓணும் அப்படின்னு. ஏண்டா அப்படவா சினிமா வேற பார்க்கணும்ன்ற, அதுக்கு ரூபா வேற செலவழிக்கணும்ன்ற, படிக்க மாட்டேன்ற, கிடையாது போ வரப்பேன் அப்படின்னு விட்டார் அப்பா. உடனே இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிடிக்கவும் இல்லை, ஒன்றுமே பிடிக்கலை அந்த பையனுக்கு. ஸோ என் அப்பா சினிமாவுக்கு அனுப்ப மாட்டேன் விட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்ட போய் சாப்பிட மாட்டேன் போமா அப்படின்னு விட்டோம். உடனே அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த பையனா சாப்பிடாம படுத்துன்னு இருக்கு. அவன் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றா, இந்த பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறானே அனுப்பிச்சுதான் வெய்யுங்களேன் அப்படின்னா, அதெல்லாம் அனுப்பலாம் முடியாது, இந்த பையன் குட்டிச்சவரா போறது முடியாது அப்படின்னாரப்பா. ஆமா நீங்களாம் அந்த வயசுல பார்க்காம இருந்தேளா அப்படின்னு அவன் அம்மா சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சுட்டா. சரி சரி என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்லை, சரி ஓய்ச்சி போறது போ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அப்படி ஓய் தொலை ஓழி அப்படின்னு ரூபாய் போட்டாரான் அவன் மேலே கொண்டு போய். உடனே அந்த பையன் எழுந்து உக்காந்தான், அப்பா இப்படிலாம் சொன்னானா சினிமா போக மாட்டேன் அப்படின்னான். அதான் போன்னு சொன்னனும்லடா, போய் ஒழி தொலை போ அப்படின்னு, கண்ணில் முன்னா நிற்காத அப்படின்னாரோ. இப்படிலாம் சொன்னா போக மாட்டேன்பா அப்படின்னு, பின் எப்படிடா சொல்லணும், அதான் போன் சொல்லியா சொல்லியோ அப்படின்னார் அப்பா. இல்லைடா பையா, நீ சினிமா போய் பார்த்துட்டு வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கண்டா, குழந்தை போயிட்டு வான்னு சொன்னா நான் போவேன். தனக்கே யாக எனக் கொள்ளு மீதே, எனக்கே கண்ணனை அன்கொள் சிறப்பே. பெருமாள் சந்தோஷத்துக்காக மோட்சம் வேணுமா, என் சந்தோஷத்துக்காக மோட்சம்னா அது வேண்டாம். ஆழ்வார் சொல்ற, என் சந்தோஷத்துக்கு நான் மோட்சம் கேட்கல. வானுயரின் பமேதியலன் மற்றைய நரகமே எய்தியலும் நீ எங்கே வேணால் போடு, நரகத்தில் வேணால் போடு, சொர்க்கத்தில் வேணால் போடு, மோட்சத்தில் வேணால் போடு, எங்கே வேணால் போடு, எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, எங்கே இருந்தாலும் சரி, முகுந்த மாலையில் சொல்கிறாரு, திவிவா புவிவா மமாஸ்துவா அதோ நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதா ரவிந்தௌ சரணவுதே மரணேபி சிந்தயாமி. எங்கே வேணால் போடு, நரகத்தில் வேணா போடு, சொர்க்கத்தில் வேணா போடு, எங்கே வேணா போடு, ஆனால் எங்கே இருந்தாலும் உன்னுடைய அந்த திவ்ய சரணாரவிந்தங்களை மறக்காமல் நினச்சி சந்தோஷப்படும்படியாக போடு என்ன, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ஒன்றும் மோட்சம் கேட்கல அப்படின்னாரோ இல்லையோ, அதே போல தான் ஒன்றை நினச்சி சந்தோஷப்படணும். உனக்காக ஒரு தொண்டு செய்யணும். அந்த சந்தோஷம் இருந்ததுன்னா எந்த நரக்கமா இருந்தாலும் பரவாயில்லன்னு. அந்த மாதிரியான நரக்கத்துல எல்லாம் போனா அந்த மாதிரி தொண்டுலாம் செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்றதுனாலதான் பெருமாள் வைகுண்டத்துல தொந்தரவு இல்லாத ஊர்ல கொண்டு போய் வச்சுண்டு கைங்கரியம் பண்ண விடுறார். தனக்கே யாக எனக் கொள்ளும் மீரே எனக்கே கண்ணனை அன்கொள் சிறப்பே. இப்படி பெருமாள் தன் சந்தோஷத்துக்காக எனக்குன்னு மோட்சத்தை கொடுத்தான்னா அதுதான் எனக்குன்னு நான் பெருமாளை சம்பாதிச்சுட்டா மாதிரி. பெருமாள் தனக்குன்னு என்ன சம்பாதிச்சுண்டா அந்த சந்தோஷம்தான் எனக்கு, எனக்குன்னு நான் பெருமாளை சம்பாதிச்சுட்டா மாதிரி அதுதான் மோட்சம் என்று ஆழ்வாருடையதான மனோபாவத்தை இந்த சினிமா திருஷ்டாந்தம் சொன்னா கேட்க வேண்டாம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி பெருமாள் பாருங்கோ எப்படி ஆக்கும் நம்மளையே நினைச்சுட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு அழகா திருஷ்டாந்தம் சொல்லுவார். அது ஆண்டாள் சொன்னாலும் இல்லையோ, பார்க்கடருள் பையத்துயின்ற பரவன். பெருமாள் நம்மளையே நினைச்சுட்டு இருக்காராம், அதுக்கு திருஷ்டாந்தம் பையத்துயின்ற பரவன். பரவன் துயின்ற பரமன் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். பார்க்கடல் துயின்ற பரமன்னா போறாதா, பையத்துயின்ற பரமன்னா என்ன அப்படின்னு, அது மெழுக்கையா தூங்கிட்டு இருக்காராம், அதான் பையத்துயின்ற பரமன். ஏன் மெழுக்கையா தூங்கிட்டு இருக்காருன்னா அது ரொம்ப நினைவில்லாம தூங்கிட்டு இல்ல, எதையோ நினைச்சுட்டு படுத்துட்டு இருக்கார் அவ்வளவுதான். என்னத்த நினைச்சுட்டு இருக்காருன்னா ஜெகத்ரக்ஷண ஜாகரியாம் யோக நிந்திரா முபா குரு, நம்மளெல்லாம் நினைச்சுட்டு படுத்துட்டு இருக்காராம், உனக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும்னு அப்படி யோசிச்சு யோசிச்சு செஞ்சுட்டு இருக்காராம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்ன, நினைச்சுட்டே படுத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன திருஷ்டாந்தம்னா, தல தீபாவளி வந்தது, மாப்பிள்ளை வந்தார் வேட்டாத்துக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டா, பிரமாதமான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருந்தா, ஆச்சு காலத்தால் கங்கா ஸ்நானம் ஆச்சு, உடனேவே மாப்பிள்ளைக்கு ஆச்சரியம் அமோகமான பட்சணங்கள்லாம் கொடுத்தா, நல்ல ஆச்சரியமான ஜூஸ்லாம் கொடுத்தா, எல்லாத்தையும் சாப்பிட்டார் மாப்பிள்ள, அதோட சேர்த்து தீபாவளி லேசியமும் கொடுத்தா. ஆச்சு காலத்தால் 6 மணிக்கு சாப்பிட்டவருக்கு 8 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சு கொடுத்து, அதுக்குள்ளேயும் விழுந்து விழுந்து ஆச்சரியமான தரியாராதன தலையா பண்ணி வச்சா மாப்பிள்ள. ஆச்சு உடனே சாப்பிட்டார் மாப்பிள்ள, சாப்பிட்டவருக்கு திருப்பியும் மத்தியானத்துக்கு தெளிக, அதுக்கு பட்சணம் காத்தால எல்லாத்தையும் திருப்பியும் சாயங்காலம் ஒரு வாட்டி ஒரு ஒரு ரிப்பீட்டு இந்த பட்சணம்லாம் சாப்பிட்டார், சக்கரவங்கெல்லாம் சாப்பிட்டார். திருப்பி என்ன ராத்திரி ஆனவுடனே அதுக்குன்னு புது தெளிகையாக பண்ணி சமர்ப்பிச்சா, எல்லாத்தையும் சாப்பிட்டார் காத்தாலேருந்து. இப்படியாக்கும் சாப்பாடு பட்சணம் ஜூஸு, சாப்பாடு பட்சணம் ஜூஸு, இது நடுவில் போகாது புதுசு பட்டாசு, இப்படி ரொம்ப அமோகமாக இருந்தது. காத்தால ஒரு புதுசு, சாயங்காலம் ஒரு புதுசு மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளைய அப்படி கொண்டாடினான். சரி ராத்திரி நன்னா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு மாப்பிள்ளை, படுத்துட்டார் போய், இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு சொல்லி போய் படுத்துட்டுட்டார். சாப்பிட முடியாது படுத்துட்டாச்சு, அப்புறம் 9 மணி ஆச்சு, 9:30 மணி ஆச்சு, சுய்யோ மாப்பிள்ளை போய் படுத்துட்டுட்டாரே, மாப்பிள்ளைக்கு படுத்துக்கச்சே பால் கொடுக்க வேண்டாமா, பாலில் ஜம்முன்னு ஆச்சரியமாக வாசனை திரவியங்கள்லாம் போட்டு கம கமான்னு காய்ச்சினாலாம் வாசனை, எங்கே நான் தலி பண்ணுற உள்ள காய்ச்சிற பால் வந்து மாப்பிள்ளை படுத்துன்றிருக்கிற பெட்ரூமில் அடிக்கிறதான் வாசனை, அந்த மாதிரி ஆச்சரியமான பாலம். அது குங்குமப்பு வேலைக்காலெலாம் போட்டு ஆச்சரியமாக பச்சைகள் போகிறவங்க கொஞ்சம் சேர்த்து வாசனையான வாசனை சுண்ட காய்ச்சிருக்கா பால், செய்யோ இவ்வளோ நல்லா மாப்பிள்ளைக்குன்னு காய்ச்சினோமே மாப்பிள்ளையை எப்படி எழுப்புறது அப்படின்னு, தூங்குறவாளை எழுப்புவாளா, ஆனால் அவர் எழுப்பினா தானே கொடுக்க முடியும், எழுப்பாமல் எப்படி கொடுக்கறது, எழுப்பக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு மாமியாருக்கு ஒரே கவலை. பொண்ணுக்கிட்ட சொல்கிறா மாப்பிள்ளைக்குன்னு காய்ச்சிருக்கேன், நீ மாப்பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுக்கணும், என்ன பண்ணுறது, எழுப்பலாமா கூடாதா அப்படின்னு. அவள் மாட்டு பொண்ணு சொல்கிறா தூங்கி போயிட்டார்னா எழுப்ப வேண்டாமா அவரை அப்படின்னுட்டாவோ, உடனே அங்கேருந்து குரல் கொடுத்தாரா மாப்பிள்ளை, நான் தூங்கலை தூங்கலைன்னு குரல் கொடுத்தாரோ. அதுபோல தூங்க தூங்காமையே தூங்கினா போல படுத்துட்டு இருப்பாராம், இவ்வளவும் சாப்பிட்ட மாப்பிள்ளைக்கு அந்த பாலை சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு ஆசை இருக்கா மாதிரி, அது வரைக்கும் முழிச்சுண்டே இருக்காரு. அதுபோல பெருமாள் எல்லா சேதனர்களுக்கும் நன்மையை நல்லது செய்ய வேண்டாமா என்று அது வரைக்கும் தூங்காமையே வெறும் யோக நிதிரையிலே படுத்துட்டு இருக்கார், அதை தான் ஆண்டாள் அனுபவிச்சு சொல்றா, பைய தூயின்ற பரமன். அவன் என்ன கொட்டாய் விட்டுனா தூங்கிட்டு இருக்கான் நம்ம பெருமாள்ல, அப்படி என்ன அவன் என்ன தமோ குணத்தினாலே கொட்டாய் விட்டு கொண்டு ஒருத்தரையும் கவனிக்காம படுத்துட்டு இருக்கிற பெருமாள் இல்ல, சத்துவ குணத்தினாலே யோக நிந்திரையிலே படுத்துட்டு இருக்கிற பெருமாள் ஸ்ரீராத்திராசன் யோக நிந்திரையிலே சேரிச்சுட்டு இருக்கான். சத்துவோத்திரளான மூர்த்தி என்று சொல்ற சில பேர் என்ன சொல்வா, சைவாள்லாம் பெருமாள் தூங்கிட்டு இருக்கார், தமோ குணம் அதிகம், அதனால விஷ்ணுவுக்கு தமோ குணம் தான் அதிகம் அப்படின்னு சும்மா அவனா கதை கட்டி விடுவா. அதை ரிப்ளை கொடுக்குறா போல இருக்கு. இந்த பார்க்கடலுள் பைய தூங்கின்ற பரமன், அவர் தமோ குணத்தினாலே தூங்கிட்டு இல்ல, சத்வோத்தரமான குணத்தினாலே பெருமாள் யோக நிந்திரையா சேனிச்சுருக்கார் அப்படின்றதுக்கு இந்த மாப்பிள்ள பால் சாப்பிட்றதுக்காக இந்த கதையை சொல்வார். அதே மாதிரி இன்னொன்று, ஆச்சாரியாள் அப்படின்னா ஆச்சாரியாள் யார போல அப்படின்வார். ஏ ஆச்சாரியாள்லாம் மாடுடா அப்படின்வார். ஆச்சாரியாள்லாம் மாடா அப்படின்னா தேசிகன் அப்படிதான் சொல்லியிருக்கார், ஆண்டாள் அப்படிதான் சொல்லியிருக்கா, வள்ளல் பெரும் பசுக்கள்னு. அதனால ஆச்சாரியாள்லாம் மாடுதா அப்படின்வார். அது தாத்பரியம் அழகா மேல விவரிச்சா, பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் இறக்கின்றவர்க்கு வையீந்தால் அறமுளதின்றியம்பார் கறக்கும் கருத்துடை தேசிகர் கந்தன நம்மை எண்ணி சுரக்கும் சுரபிகள் போல் சுருகின்றனர் சொல்ல உதே. பறக்கும் புகழ் வரும், பசுமாடு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறது. ஆஹா, நாம் நம்முடைய கண்ணுக்கு பால் கொடுத்தோமானால் அக்கம் பக்கத்து இருக்கிறவா எல்லாரும் இதற்காக பசு தன்னுடைய கண்ணுக்கு பெருமையோட ரொம்ப பெரிய மனசோட பால் கொடுத்ததுன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாளா? அது என்ன போஸ்டர் அடிச்சு ஓட்ட போறா, நமக்கு பெருமை வரப்போறதுன்னா அந்த பசுவானது கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறது. பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும். இந்த கண்ணுக்குட்டி இந்த பாலை சாப்பிட்டுட்டோமா, நல்ல பாலா கொடுத்தா இந்தா வச்சுக்கோ, ஒரு 10 ரூபாயாவது உனக்காக பால் கொடுத்தேன்னு சொல்லி 10 ரூபா கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு கொடுக்கறதா அந்த பசு? பைம்பொருள் வாய்த்திடும் அப்படின்னா கொடுக்கறது. பத்தர்களாய் இறக்கின்றவர்க்கு இவை ஈந்தால் அறமுளது. இல்ல அந்த பசு ஏதோ அந்த ஜீவன் ஒரு ஜீவனை காப்பாத்திரோம்னு அந்த பசுவானது கண்ணுக்கு, சரி இந்த ஜீவாத்மா பொழைச்சு போட்டோமேன்னு ஒரு தர்மத்துக்காகவா பால் கொடுக்கறது? ஒரு ஜீவனை காப்பாத்தினா தர்மமாச்சே, நம் கண்ணை காப்பாத்தினா நமக்கும் தான் தர்மம் வரட்டுமே அப்படின்னு நினைச்சா அறமுளது என்று இயம்பார். இதெல்லாம் தர்மத்துக்காக புண்ணியம்னு நினைச்சு பண்ற காரியம் இல்லப்பா. கரக்கும் கருத்துடை தேசிகர் ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்சதான அத்தியாத்ம விஷயங்களை எல்லாம் விலைக்கு இறைக்க கூடாது, அலங்காரத்துக்கு இறைக்க கூடாது, பெருமைக்கு இறைக்க கூடாது என்று இறைக்காம பத்திரமா மறைச்சு வச்சுப்பா. ஆனா இருந்தாலும் நம்ம போல ஒரு அகிஞ்சனாய் கருணிக்கே சரியான பாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு தைரியமான ஜீவாத்மாவை பார்த்தா, ஐயோ இந்த ஜீவன் பழைச்சு போகக்கூடாதா, சர்வேஸ்வரனுடைய கிருபை இவனுக்கு கிடைக்கக்கூடாதான்னு எப்படியாக்கம் அந்த பசுவானது? புகழுக்காக இல்லை, பணத்துக்காக இல்லை, தர்மம்னு நினைப்பு இல்லை, குழந்தை கண்ணுக்குட்டியானது, ஐயோ என் குழந்தை பழைக்க வேண்டாமான்னு நினைச்சுண்டு பால் கொடுக்கறதோ அதுபோல ஆச்சாரியாள் அனுகிரகம் பண்றாள். அதனாலே பசுமாடு மாதிரிதான் ஆச்சாரியாள் என்று சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதே தான் ஆண்டாள் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சாதிச்சிருக்கா என்று அப்படியே சொல்லி ஆகும். அதே மாதிரி ஸ்ரீமத் ஆண்டவன் இன்னும் இதே மாதிரி எத்தனை விஷயங்கள் சொல்லுவார். நாம் நம்ம காரியத்தை பண்ணச்சே நாம் பண்றோம்னு நினைச்சுக்கிறோம், நாம் பண்றோம்னு நினைப்பு போகாத வரைக்கும் நமக்கும் அந்த கர்மாவினாலே வரக்கூடிய பாவம் போகாது. அதுக்காக அழகா ஒரு கதை சொல்லியாகும். சாத்திக தியாகம் முக்கியம். சாத்திக தியாகம்னா என்ன அப்படின்னா, ஐயோ இந்த கர்த்தாவே பெருமாளுக்கு அதீனம், இந்த கர்மாவுமே எல்லாம் பெருமாளுக்கு அதீனம், அதனால இந்த காரியம் நாம பண்ணல, இந்த கர்மாவையும் பெருமாள் தான் பண்ணி வைக்கிறார், இந்த கர்மாவா வந்து பலன் கொடுத்துட போறது, இந்த கர்மா ஏதோ பண்ணினா மறைஞ்சு போயிடும் ஏதோ ஒரு சந்தி சாவித்திரி பண்றோம், ஐஷோபம் பண்றோம்னா அது என்ன சாஸ்வதமா அப்படியே இருக்கான்னா, அது அந்த பண்ற காலத்துல இருக்கு, அப்புறம் மறைஞ்சு போறது. சந்தியாவந்திர பெருமாள் சந்தோஷப்படுறார், அதனாலே பலன் கொடுக்கிறவன் பெருமாள் தானே ஒழிய கர்மா கிடையாது. கர்மா ஒரு வியாஜம்தான். சரி, அதுக்கு மேலே வரக்கூடிய பலனா இருந்தாலும் பலன் நம்மளுக்கு அப்படின்னு நாம ஆசைப்பட்டவனா, அப்ப அந்த பலத்தோட நமக்கு ஒரு சங்கம் ஏற்பட்டு போறது. அந்த சங்கமானது சம்சாரத்தை மேலும் வளர்த்து விடுறது. பலனும் பெருமாளுக்குன்னு விட்டுணும். அதனால கர்மாவானது சாட்சாத்தா பலன் கொடுக்கல, கர்மாவனுடைய பலனும் நமக்கு இல்லை, கர்மாவை பண்ணி வைக்கிறவனும் பெருமாள். அந்த மாதிரியான கர்மாவை இந்த கர்த்தாவை கொண்டு பண்ணி வைக்கிறவனும் பெருமாள் தான். கர்த்தத்வத்தியாக இந்த கர்மா நம்முடையது என்ற எண்ணம் இல்லாமல் மமதாத்தியாக, அப்புறம் அந்த கர்மாவானது பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைப்பில்லாம பல உபாயத்வத்தியாக மேற்கொண்டு அந்த பலனும் பெருமாளுக்குன்னு சொல்லி பல தியாகம்னு சொல்லி நாலு தியாகம் பண்ணுறது சாத்திக தியாகம்னு சொல்றது. இந்த சாத்திக தியாகம்னா என்ன என்ன, அந்த கட்டு அதுவும் நம்மோட கட்டின்னு இருக்கு அப்படின்ற கட்டை அவுத்து விட்டுட்டு அது நடக்கிறபடி நடத்தி பேர் பெருமாள். பலனுமே பெருமாளுக்குத்தானேன்னு விட்டுடுறது. அதுக்கு ஒரு அப்படி அழகா சொல்லுவார் ஆண்டவர், ஸ்ரீரங்கத்திலிருந்து கும்பகோணம் 50 மைல், ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டபத்துல வர ஜலம் கும்பகோணத்துக்கு வரும். ஸ்ரீரங்கத்திலே ராத்திரி படகு ஏறினா அந்த படகானது அந்த வெள்ள ஓட்டத்துல காத்தால கும்பகோணத்துக்கு வந்துடும். ஸ்ரீரங்கத்திலேருந்து ராத்திரி கரிகாய் சரக்குகள்லாம் படகுல ஏத்தினா கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு விடியற் காலையில வந்துடும். இது வழக்கம், படகோட்டிக்கு இது வழக்கம். இப்படி படகோட்டுவா, ஒரு நாள் படகோட்டி ஸ்ரீரங்கத்துல சரக்குலாம் ஏத்தின்னா, ராத்திரி ஏத்தின்னா, சீக்கிரமே ஏத்திட்டான். சரி, இவ்வளவு சீக்கிரம் துடுப்பு போட ஆரம்பிச்சோம்னா நடு ராத்திரியிலேயே போயிடுவோம், அதனால கொஞ்சம் நன்னா இருட்டினா விட்டு போடலான்னு துடுப்பேன்னு சொல்லிவிட்டு படகை ஏத்திட்டு சரக்கெல்லாம் நன்னா பத்திரப்படுத்திட்டு அப்படியே படகுல கொஞ்ச நாய் கண்ணயர்ந்து படுத்துட்டான். படுத்துட்டவனுக்கு கொஞ்சம் தூக்கம் அதிகமாக வந்துடுத்து ஒரு நெடுநேரம் தூங்கி போயிட்டான். திடீர்னு பார்த்தான்னா எங்கே பார்த்தாலும் இருட்டு, வானத்தில் நட்சத்திரங்கள், ரொம்ப நாழி ஆயிடுத்து. ஐயோ நாழி ஆயிடுத்து என்று சொல்லிட்டு உடனே அவசர அவசரமாக துடுப்பு போட்டான். அவன் எப்பவுமே என்ன வழக்கம் அப்படின்னா அற தூக்கத்திலேயே துடுப்பு போட்டுட்டே போகிற வழக்கம் அவளுக்கு, அதுவே வழக்கம். ராத்திரியில் டியூட்டி பார்க்குறவ அற தூக்கத்திலேயே டியூட்டி பார்க்கறது வழக்கம் தானே. அதே மாதிரி அவனுக்கு அது ஜன்மசித்தமான காரியம், அதனால பழக்கத்தில் அவன் அதை துடுப்பு அற தூக்கத்திலேயே போட்டான். பழக்கப்படி பார்த்தான், கண் விழிச்சுட்டான், பொழுது விடிஞ்சு கொடுத்து, பொழுது விடிஞ்சு கொடுத்து, பொழுது விடிஞ்சா கும்பகோணத்துக்கு வந்திருப்பான். ஆனால் பார்க்குறான் கும்பகோணத்துக்கே வரல, அவன் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கான். என்னடா இது ஆச்சு, ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கோமேன்னு பார்த்தான். அந்த தூக்கத்திலேந்து ஏந்து துடுப்பு போட ஆரம்பிச்சவன் கட்டி வச்ச படக அவுத்துட்டு துடுப்பு போடணும்னு நினைக்காம மறந்து போய் கட்டை அவுக்காமையே துடுப்பு போட்டுட்டான். ராத்திரியெல்லாம் துடுப்பு போட்டிருக்கான். மறுநாள் காத்தால் கண் முழிச்ச போதுதான் தெரிஞ்சது கட்டை அவிழ்க்கல, அதனாலே போய் சேர வேண்டிய இடத்துக்கு போல என்ன. அது போல நாம கட்டை அவிழ்த்துடணும். இந்த பிரபஞ்சத்துல ஒரு கர்த்தத்துவமும் நமக்கு இல்லை, இன்னொன்று ஒரு கர்மாவும் நம்மளாலே ஆகாது. இவன் ஒரு கர்மாவும் தானே பலனை கொடுத்துட போறதில்லை, பெருமாள் தான் கொடுக்கணும் பலனும் நமக்கு. ஆனால் நாம நாலு கட்டியும் வச்சுட்டு இருக்கோம். நாம தான் கர்த்தான்னு நினச்சிக்கிறோம், இந்த கர்மாவை நாம தான் பண்றோம்னு நினச்சிக்கிறோம். இந்த கர்மா தான் நிச்சயமா நமக்கு பலன் கொடுக்க போடுதும், பலன் வந்துடுத்துனா விடமாட்டேங்கிறோம். இந்த நாலு விதமான எண்ணங்களும் தான் பாவமா போறது. இந்த கட்டை அவிழ்த்துட்டு எல்லாம் நடத்துறவன் பெருமாள் சேர்ந்து எல்லாம் நடத்துறவன் பெருமாள்னு அந்த காரியத்தை பண்ணிச்சு எல்லாம் நடத்துறவன் பெருமாள்னு சொல்லிட்டு தப்பு காரியத்தில் போயிடக்கூடாது. சாஸ்திரியமான காரியத்தை பண்ணிகிட்டே இருக்குச்சே இந்த காரியத்தை பெருமாள் தான் நடத்திக்கிறார் அப்படின்னு நினச்சுண்டா அது பெருமாளுடைய பூர்ண அனுகிரகத்தை கொடுக்கறதுனால மேலே மேலே ஜீவாத்மாவுக்கு நல்ல க்ஷேமங்களை கொடுத்து மோட்சத்தையும் கொடுத்துரும். அதனால கட்டை அவிழ்த்துறது தான், அதுதான் கட்டை அவிழ்த்துக்கிறதுக்கு தான் சாத்விக தியாகம்னு பேர். அதனால சாத்விக தியாகம்னா ஏதோ என்னவோ அப்படின்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், கட்டை அவிழ்த்து விடுறது தான் சாத்விக தியாகம். அப்படின்னு அப்படி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா அப்படியே மனசுல படுற மாதிரி எந்த விஷயத்த சொன்னாலும் பாருங்க. இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் இப்ப ஒரு வாட்டி சொன்னதுல ஒருவேளை கேட்ட உடனே புரிஞ்ச மாதிரி இருக்கு, இல்லைன்னா அப்புறம் கொஞ்சம் மறந்து போயிடும் போல இருந்தாலும் இப்ப சொன்னதை திருப்பி இன்னொரு வாட்டி, இது ஏற்கனவே ரெக்கார்டு ஆடுது இல்லையா, அந்த ரெக்கார்டில் ஒரு வாட்டி திருப்பியும் கேட்டு பார்த்தேன்னா அதுக்கப்புறம் என்றைக்குமே மறக்காது. இந்த விஷயம்னா இந்த விஷயத்துல திருக்குடந்த ஆண்டவன் இது சொல்லியிருக்கார், இந்த விஷயத்துல திருக்குடந்த ஆண்டவன் இது சொல்லியிருக்கார் அப்படின்னு நாம் எல்லாம் ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்னா, ஐயோ அவளும் இன்னொரு தெய்வத்தெல்லாம் போய் செய்வதா சேவிக்கிறா, அவளும் தெய்வம்லாம் நிறைய பலன்லாம் கொடுக்கறது, நாம நம்ம தெய்வம்னு இருக்கோம், அவா தெய்வம்னு இருக்கா, அவா வந்து நமக்கு ஒரு பிரசாதம் கொடுக்கச்சு, அந்த பிரசாதத்தை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல முடியல, அதெல்லாம் வாங்கிக்க வேண்டியிருக்கு, நமக்கே கூட சில விஷயங்களுக்காக இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போயெல்லாம் கேட்டா உடனே பலிக்கும்னு சொல்ற, அதனாலே போறோம் போக வேண்டியிருக்கு அப்படின்லாம் பயப்படுறோம் இல்லையா. தேவதாந்திர சம்பந்தம்னா நமக்கு சில பேருக்கு உள்ளூர தேவையோன்னு தோன்றுறது, சில பேருக்கு தேவதான்னு தோன்றுறது, சில பேர் தேவதாந்திர சம்பந்தத்தை தேவைதான்னு நினைச்சு போகாம இருக்கா, சில பேர் போடவே போயிடுறா. இது என்ன மாதிரி இருக்குன்னார், அது ஆண்டவன் சொல்லுவார், அது ஆண்டாள் தான் சொல்லியிருக்காளே, முன்பொற்றாமலையடியே போற்றும் பொருள்களாய். நமக்கு வேண்டியது பெருமாளுடைய திருவடியான புஷ்பம் தான், அந்த புஷ்பம் தான் நமக்கு வேணும், அந்த புஷ்பத்தை நமக்கு பெருமாள் திருமுடியிலே நம்முடைய முடியிலே சூட்ட வேணும், அதுதான் நமக்கு வேணும். ஒரு நல்ல பதிவிரதை இருக்கா, அந்த பதிவிரதையானவள் அவளுக்கு ஆத்துக்கார் ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்குறார், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆசையா வாங்கி கொடுக்குறார். ஆஹா, நம்ம ஆத்துக்கார் நமக்கு கொடுத்துட்டார், நமக்கு கொடுக்கறாருன்னு சந்தோஷமா வாங்கி தலையில வச்சுட்டா அது அழகு, அதை விட்டுட்டு போறோம், நீங்க ஒரு முழம் தான் வாங்கி கொடுக்குற, பக்கத்தாத்மாவா எனக்கு நாலு முழம் வாங்கி கொடுத்துருக்க, நான் அதை தான் வச்சுக்க போறேன் என்று சொன்னா அது எந்த மாதிரியான அழகு இல்லையோ அது போல நமக்கு நம்ம பெருமாள் கொடுக்கறது நமக்கு அழகு. பெருமாள் அனுகிரகம் பண்ணி இந்த பெருமாளுக்கே என்று இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா இந்த பதிவிரதா தர்மத்தை கடைபிடிச்சு நம்ம பெருமாள் நமக்கு இன்னொரு தெய்வம், நமக்கு இன்னொரு தெய்வத்தோடே ஒரு உறவும் கிடையாது, அந்த இன்னொரு தெய்வம் கொடுக்கிற எந்த புஷ்பமும் நமக்கு தேவையில்லை. அந்த புஷ்பம் என்னது, நம்முடையதான பாத்திவரித்தியத்துக்கு கெடுதல். இதனாலே நம்முடைய பதியானவர் நம்ம வெறுக்கும்படியா நாம ஒரு காரியம் செய்யக்கூடாது. அதனால பக்கத்தாத்து மாமா கொடுக்குற பூ தான் எனக்கு அழகா இருக்குன்னு எப்படியா ஒரு பதிவிரதை நினைக்க மாட்டாளோ, அதுபோலே நமக்கு ஒரு தேவதாந்தரத்தோடைய உறவு தான் குறவு நமக்கு அழகு, நமக்கு தேவதாந்தரத்தினுடைய உறவு தான் நமக்கு பிரயோஜனம்னு நினைக்க மாட்டான்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்னன்னா, ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் பதிவிரதா லட்சணம். நாம் ஏன் பெருமாளையே பிடிச்சுட்டு இருக்கோம்னா, நாம் வைகுண்டத்தை ஆசைப்படுறோம், நமக்கு வேண்டியது வைகுண்டம். இந்த வைகுண்டத்தை கொடுக்கறதுக்கு இன்னொரு தெய்வம் கிடையாது, இன்னொரு தெய்வத்துக்கு வைகுண்டம் இருக்கிற திக்கு திசை கூட தெரியாது, பெருமாள் தான் கொடுப்பார். கொடுக்கிற பெருமாளை நீயே கொடுப்பாயின்னு நினைச்சு அவனிடத்துல நீ கொடுக்கணும்னு கேட்டு சரணாகதி பண்ணி அவனிடத்துல கொடுப்பார்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய வேலையில இந்த வைகுண்டத்தை தவிர வேற எதையாவது கொடுத்து எதையாவது எங்கேயாவது அழைச்சின்னு போற தெய்வம் என்னத்துக்கு. அதனாலே நாம் இன்னொரு தெய்வத்தை தோஷிக்கல, எல்லா தெய்வத்துக்கும் ஒரு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காரு பெருமாள், அந்தந்த அந்தஸ்து அந்தந்த அந்தஸ்து வேணுன்றவாளுக்கு அந்தந்த தெய்வம் வேணும். நமக்கு வேண்டியது வைகுண்டமா இருப்பதனாலே நாம் வைகுண்டநாதனையே ஆசிரியிருக்கோம், பதிவிரதா தர்மம் நம்முடையதான சித்தாந்தம் என்று ரொம்ப இதை விட எளிமையா என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் பாருங்க. அதுதான் ஸ்ரீ ஆண்டவனுடையதான ஆச்சரியமான. அப்புறம் அதே மாதிரி நாம பெருமாள் இடத்துல போறோம், பெருமாள் இடத்துல போனா நம்ம பெருமாள் ஒத்துப்பாரா அப்படின்னா, அது ஒத்துக்க வைக்கிறதுக்கு தான் ஒத்து இருக்காளே அப்படின்னார் தேசிகன். தாயார் பக்கத்துல இருக்கதே என்ன நமக்கு என்ன பயம், தாயார் பக்கத்திலேயே இருந்து ஒத்துக்க வைக்கிறா, கேட்கறா நகச்சியன் அபராத்தியத்தின்னு கேட்கறா, தப்பு பண்ண அவன் தப்பு பண்ணானே நான் என்ன பண்ணுவேன், எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னா, பெருமாளே கிருபாமூர்த்தி தான், அவர் ஒன்றும் அப்படி எட்டி உதச்சிட மாட்டார், ஒருவேளை நாம பண்ணியிருக்கிற தப்பு அவர் நான் அவரை நான் அவர் நம்மை எட்டி உதைக்கும்படியா இருந்தா அதை விடுறதுக்கு பெரிய தாயார் விட மாட்டாங்க. நகஸ்தியன் அபராத்தியதி, யார் தான் தப்பு பண்ணல அப்படின்னா, யார் தான் தப்பு பண்ணலன்னா என்ன அர்த்தம், நான் தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னா, நீங்களும் தப்பு பண்ணியிருக்கேன் நானும் தப்பு பண்ணியிருக்கேன்னு வரும். நாமே தப்பு பண்ணுறோம், ஒரு தப்பும் பண்ண தெரியாத நாமே தப்பு பண்ணுறோம்னா அந்த பையன் என்ன பண்ணுவான் பாவம், இந்த ஜீவன் என்ன பண்ணும் பாவம், இந்த பொண்ணு என்ன பண்ணுவா பாவம், அவள் தப்பு தான் செய்வா, அவள் சம்சாரத்தில் இருக்கா, இப்படியாக்கும் பரமபதநாதனாக இருந்து இருக்கிற நாமே இவ்வளவு தப்பு பண்ணுறோமே அப்படின்னு, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு நான் பெருமாள், நான் என்ன தப்பு பண்ணினேன் சொல்லட்டுமா, எல்லாம் தப்பு பண்ணுறேன் இல்லைங்கோ, ராமாவதாரத்தில் என்ன தப்பு பண்ணல் பாருங்க, உங்களையே நினைச்சின்னு ஓவோன்னு அழுதுட்டு பின்னாடியே வந்து அத்தனை ஜனங்களையும் அழ வச்சுட்டு நீங்கள் அப்படியே காட்டுக்கு ஏமாத்திட்டு போனீங்களோ இல்லையோ, ஆமாம் ஏமாத்திட்டு போனேன், அவா பின்னாடியே வந்து அவளுக்கு கஷ்டம் இல்லையா, அதனால அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே ஏமாத்திட்டு போனேன் அப்படின்னு, என்ன கஷ்டம், நீங்களோ உங்களோட இருக்கிறது தான் அவள் சந்தோஷம்னு நினச்சிட்டு வரா, நீங்கள் அதுக்கப்புறம் அவளுக்கு கஷ்டம்னா என்ன அர்த்தம், அவள் தான் கஷ்டம் இல்லைன்னு சந்தோஷமாக வராளே, கஷ்டம் இல்லைன்னு சந்தோஷமாக வரவாள், நீங்கள் கஷ்டம்தான் நீங்கள் கஷ்டம்தான் நீங்கள் அவளை விட்டுட்டு வந்தே இல்லைங்க, நீங்கள் பண்ணது நியாயமா. இது போல அதாவது பெருமாளிடத்தில் தப்பு பண்ணாதவா உத்தரம் கிடையாதுன்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கு எப்படின்னு அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார். ஒரு பையன் படித்தான், படித்தா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ரொம்ப மட்டமாக இருக்குது, ரொம்ப மட்டமாக இருக்குது, அப்பா கிட்ட வந்தான், அப்பா கையெழுத்து போடுங்கப்பா அப்படின்னா, படா முடியாதுரா, முடியாது போ, போய் ஸ்கூலில் போய் என்ன அடிக்கிறாளோ வாங்கிக்கோ அப்படின்னா, ஆச்சு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு, இந்த பையன் அழுது அழுது பார்த்தா ஒன்றும் நடக்கலை, அங்கேயே அவள் அம்மா வந்தா, ஏன் அவனை இந்த மாதிரி படுத்துருங்கோ அப்படின்னா, சரி என்ன இப்படியா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் பாரு என்ன மார்க் வாங்கி வச்சுருக்கான் அப்படி, என்ன உருப்பட போகிறான் இந்த கழுதை அப்படின்னு, என்ன அவனை எப்படிலாம் வெய்யறங்கோ, எல்லாம் நீங்கள் படித்த போது உங்களுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு கூட உள்ளே வச்சுருக்கோங்க எடுத்து பார்த்தேன், எல்லாம் இதை விட அது எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு, உங்களை விட அவன் அதிக தான் படிச்சிருக்கான் அப்படின்னு பேசாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாராம் அப்பா. அதுபோல் நகச்சின் அபராத்தியதி அப்படின்னு, அதனால் தப்பு பண்ணுற வாழ முன்னே சொல்லியிருக்கல நீங்கள் தான், தப்பு பண்ணுற வாழிடத்துல நாம் கிருபையோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கல, அப்போ சொன்னது நிஜமா இப்போ சொல்கிறது நிஜமானு கேட்பாளாம், அதுக்கு ஒரு திருட்டாந்தும் சொல்லுவார், ஒருத்தர் இருந்த வாசலில் வந்து உட்காந்துட்டு பக்கத்தாத்து மாமாவோட பேசிகிட்டு இருந்தார், எவ்வளோ பெரிய உத்தியோகம் பார்த்தேன், எத்தனை பேர் எனக்கு லஞ்சம் கொடுப்பான் தெரியுமா, ஒரு வயல்கிட்ட ஒன்றும் வாங்க மாட்டேன், லஞ்சம்னா பாங்கடா அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான், கை சுத்தம் எனக்கு, அந்த மாதிரியா உத்தியோகம் பார்த்து சுவாமி 50 வருஷம் உத்தியோகம் பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கேன் நான் அப்படின்னு வாசலில் சொல்லி உட்காந்துருந்தாரோ, யோகா அப்படி தான் போல இருக்கு இந்த மனுஷன், லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக உத்தியோகம் பார்த்துருக்காரு அப்படின்னு நினச்சிருந்தாரான். அதுக்கப்புறம் ஆச்சு இவர் அதே அவர் அந்த ஆத்து பேக்கடையில் நின்றுட்டு அவர் இவர் இந்த ஆத்து பேக்கடையில் நின்றுட்டு இவர் கணத்தடியில் ஏதோ துணி துவச்சுட்டுருக்கார், இவர் இந்த ஆத்து பேக்கடையில் வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியல, அவர் அங்கேருந்து அவர் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கார், என்னடா வேலை பார்க்குற நீ இப்படியாடா, அவர் சம்பாதிக்க தெரியாமல் பிழைக்க தெரியாமல், நான் சம்பாதிச்ச காலத்தில் எவ்வளோ வாங்கி போட்டிருக்கேன், என்ன மாதிரிலாம் வாங்கி கொடுத்தேன் உனக்கு, எவ்வளோ பேர் கொடுப்பான் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுக்கிறதுக்கு, சொக்காயில் இங்கே சொக்காயில் உள் சொக்காயில் வேறு உள் சொக்காயில் வேறு ரெண்டு ஜோபி வச்சு பண்ணா, பிழைக்க தெரியாமல் இருக்கேடா, கொடுக்குறோம் கொடுத்தான்னா வாங்கி பிழைக்க வேண்டாமாடா, எவன் கொடுத்தாலும் வாண்டான்னு சொல்லிட்டு வரையாடா நீ, என்னடா இது அப்படின்னு உடனே இவர் இங்கேருந்து கேட்டாராம், சுவாமி தேவர் சொல்கிறது நான் இங்கே இருக்கேன் எனக்கு காது விழுது, தேவர் வாசலில் சொன்னது சத்தியமா பேக்கடையில் சொல்கிறது சத்தியமா அப்படின்னாராம். அது மாதிரி தாயார் கேட்பாளாம், தாயாரும் பெருமாளை ஏகாந்தமாக சந்தோஷப்பட்டுருக்கச்சே தாயார் கேட்பாளாம், ஆமாம் உங்கள் மனசில் எது வசத்தியான தர்மம்னு நினைக்கிறேள் அப்படின்னு, எல்லா தர்மத்தை விட அடுத்தவன் கஷ்டப்படச்சே, ஐயோ பாவம்னு அவனுக்கு அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சு அவனை சந்தோஷப்படுத்துறத காட்டிலும் பெரிய சந்தோஷமான தர்மம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காராம் பெருமாள். ஆன் விஷம் செம்பரோ தர்ம ஸ்ருதா அப்படின்னு அதை ஞாபகப்படுத்துவாளாம். ஆமாம் நீங்கள் சொன்னீங்களே அன்னைக்கு என்னோட ஏகாந்தமாக பேசிகிட்டு இருக்குச்சு அன்றைக்கி சொன்னேளோ இல்லையோ, ஒரு ஜீவன் ஒருத்தர் கஷ்டப்படுச்சே அந்த அவன் கஷ்டத்தை போக்கி அவனை சந்தோஷப்படுத்துறதை காட்டணும் ஒரு பெரிய தர்மம் எனக்கு பெரிய வசதியாக தெரியலன்னு சொன்னாலோ இல்லையோ, இந்த குழந்தை பாவம் கஷ்டப்பட்டு வந்து காலில் வந்து நிற்கிறான், இவ்வளோ தூரம் வந்து நிற்கிற குழந்தைக்கு நீங்கள் அன்றைக்கி சொன்ன வார்த்தையை வச்சு இன்றைக்கி முதல்ல இவனை ரட்சிச்சு ஆகணும்னு சிபாரிசு பண்ணுவாளாம். பெருமாளால மறுக்க முடியாது. அதனால தாயார் சிவார் சேர்ந்தா ஜீவனுக்கு குறவில்லை அப்படின்னு. அதுக்கு மேல ஒரு பெரிய ஆழ்வார் பாட்டு ஒண்ணு போட்டார். பெருமாள் எப்பேற்பட்டவர் தெரியுமா? தன்னடியார் திரத்தத்து தாமரையாளாய் எழும் சிறகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்தார் செய்தாரேல் நன்னு செய்தார் என்பது போலும் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்னு செய்தார் என்பது போலும் மண்ணுடைய விபீடனர்காமதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கண்ணியும் மற்றொருவர்க்கு ஆளாவரே. தாயார் தப்பு சொன்னா கூட பெருமாள் விட்டு கொடுக்க மாட்டார்னு ஒரு பாட்டு போட்டார். உடனே சாஸ்திரக்கார ஆளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. தாயார் தப்பு சொல்வாரா? தாயார் போய் ஒரு ஜீவனை தப்பு சொல்வாளா அப்படின்னு. அவர் தான் சொல்லியிருக்காரு பெரியாழ்வார், தாயார் தப்பு சொல்லுவான்னு இருப்பதனால தானே அப்படின்னு. இல்லை இல்லை, தாயார் தப்பு சொன்னா கூட பெருமாள் விட்டு கொடுக்காம ஜாக்கிரதையாக தான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு. எப்படி தாயார் தப்பு சொல்லாத தாயார் தப்பு சொல்லுவான்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துலையும் சாஸ்திரம் சொல்லலை தாயார் தப்பு சொல்லுவான்னு. இந்த பெரியாழ்வார் மாத்திரம் தாயார் தப்பு சொன்னா கூட அப்படின்னு. ஒரு மனுஷன் ஒரு தப்பே செய்ய மாட்டான்னா அவனை போய் நீ இந்த தப்பு செஞ்சா கூட அப்படின்னா அது நியாயமா? அது இல்லையா? அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அவன் திருமணம் அழிக்க மாட்டான் சுவாமி. திருமணா இட்டுண்ட திருமணம் அழிக்க மாட்டான் அதுதான் அப்படின்னா. இல்லை அவன் திருமணம் அழிச்சான்னா அப்படின்னு. அவன் அழிக்க மாட்டானே, திருமணம் அழிக்காமத்தானே இருப்பான். அவன் அழிக்காதவனை போய் அழிச்சுட்டு போவான்னா என்ன அர்த்தம்? ஒத்துக்கலாமா? அது மனசு கஷ்டமா இருக்காது அவனுக்கு. அது மாதிரி தாயார் தப்பு சொல்லாதவளை போய் தாயார் தப்பு பண்ணான்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அவர் சொன்னார், ஆண்டவன் சொன்னார், இல்லை இல்லை பெரியாழ்வார் சரியாத்தான் சொல்ற, தாயார் என்ன பண்ணுவாளா? அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவார். ஒருத்தனுக்கு வேட்டாத்துல மச்சினிக்கு கல்யாணம் வந்தது. மச்சினிக்கு கல்யாணம் கடைசி மச்சினி தாட உடலா கல்யாணம் பண்ணா ஏகமா வாங்கி கொடுத்தாவா மச்சினி. பிரமாதமா கல்யாணம் தான் நடந்தது. மச்சினிக்கு கல்யாணம் பண்ணானே ஆண்டியாளுக்கும் பட்டு புடவெல்லாம் வாங்கி கொடுத்து விசேஷமா மாப்பிள்ளைக்கும் நிறைய பண்ணணுமோ இல்லையோ ஏகமா செலவழிச்சா. ஆனா இருந்தாலும் பார்த்தான்னா ஆண்டியாளுக்கு பட்டு புடவையே வாங்கி கொடுக்கல. இவளுக்கா ஒரே கோபம், என்ன இது மாதிரி தங்கைக்கு கல்யாணம் சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றும் செய்யாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டாலே இந்த அண்ணாக்கள்லாம் சரி கிடையாது அப்பாலாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துட்டு வந்து அழுகிய அடக்கிண்டு ஒரு வழியாக கல்யாணத்தை ஒன்றும் காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கேயே ஆற்றுக்கு வந்து ஆம்படியான்கிட்ட பொறிஞ்சு தள்ளிவிட்டா. இந்தமாதிரி நீங்கள் அந்த ஆற்றுக்கே போகக்கூடாது, நான் போறதில்லை, எனக்கு என்ன இப்படி ஒரு அவமானப்படுத்திட்டா, எனக்கு ஒன்றுமே செய்யலை, ஓ அப்படி இப்படி அப்படின்னா. உடனே இவன் என்ன சொல்லணும்? எனக்கே அப்படிதான் ஒரே கோபம், என்ன இப்படி ஒரு அலட்சியப்படுத்திட்டாலே, எனக்கு இந்த வேட்டாமே தேவையில்லை அப்படின்னு. இவன் மச்சினர் மேல மாமனார் மேல தப்பு சொல்லக்கூடாதான் ஆண்டவன் சொல்ற, அது மாதிரி தப்பு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா, இல்லை இல்லை உன் மேல மாத்திரம் உங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணாவுக்கும் ரொம்ப பிரீத்தி, உனக்கு அபரிமிதமா வாங்கி தரணும்னு ஆசை, எல்லாருக்கும் செய்யற மாதிரி தான் உனக்கும் செய்யணும், செலவை கட்டுப்படுத்தணும்னா எல்லாருக்கும் செய்ய முடியாது, அதனால உனக்கு தனியா வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருப்பா. அதை அத்தனை பேர் எதிர சொல்லி செஞ்சு காட்ட முடியாதுன்றதுனால உனக்கு வாங்கி கொடுக்கல, அவளை பத்தி ஒன்றும் சொல்லாத, அதெல்லாம் அவ எவ்வளோ நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்கா எவ்வளோ பிரியமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவ மேல அவளே சீறினாலும் இவர் சீறி காட்டக்கூடாது, அரவணைச்சுன்னு பேசணும். இல்லைன்னா இவர் அவளுக்கு மேலே சீரிண்டு, ஆமாம் ஆமாம் என்ன அசத்துக்கள், இதெல்லாம் மாமனானா மச்சிரனா, இவ்வளோ மரியாதை அவமரியாதைப்படுத்து, அவள் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே அவ திருப்பின்ருவாளாம். என்ன இப்படி எனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கலன்னு அவங்களுக்கு உறவே விட்டு போச்சா, எங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு எவ்வளோ பண்ணியிருக்கு எங்கள் அப்படின்னு அவ திருப்பின்ருவோம். அதனால் அவளுக்கு இயற்கையாக இருக்கிற பிரீத்தி, அந்த இயற்கையாக இருக்கிற பிரீத்திகளே நானும் இந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த மாப்பிள்ளை நம்ம வேட்டாத்தோட பிரியமா தான் இருக்காரான்னு பரீட்சை பண்ணுறதுக்காக கூட அப்படி சொல்லுவோவோ, நாம் மாட்டிக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா அவளோட சேர்ந்துட்டு அவள் அப்பாவையும் அம்மா அவள் அண்ணாவையும் விஷயம்னா அப்புறம் ரெண்டு வேலைக்கு சோறு போட மாட்டா அவள் கோவிச்சுண்டு. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். அது போலையாம் தாயார் இந்த பெருமாள் கருணாமூர்த்தியாக தான் இருக்காரா, இல்லை வெறுமையான கோபத்தை அப்பப்போ வர வச்சுக்கிறாரா, இல்லை ஜீவனுடைய தோஷங்களையே பார்த்துட்டு இருக்காரா? ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம் ஜீவ தோஷங்கள்லாம் பார்க்காதேன்னு சொல்லி வச்சுருக்கோம், அப்படி இருக்கச்சே கூட இவர் பார்க்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தோஷமாக சொல்லி பார்ப்பாளாம். அதுதான் தாமரையாளாகினோம் சிதகுர ஐக்குமேல். அந்த மாதிரி தாயார் ஒருவேளை பெருமாளை பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக ஜீவதோஷங்களை பிரதர்சிப்பித்தாலும் பெருமாள் ஜாக்கிரதையாக என்ன பண்ணுவாரோ, ஐயோ இவகிட்ட இப்போ மாட்டிக்கூடாது, மாட்டின்டா இவ திருப்பி மேல் சிபாரிசு வந்துடுவோம். அதனால தாயாருடைய திருவள்ளம் சிபாரிசு தானேன்னு இருக்குச்சு, அந்த சிபாரிசு நாமே நம்ம நடத்தி கொடுத்துடலாம், தாயாருக்கு சந்தோஷமாக இருக்குமேன்னு தாயார் பக்கத்தில் இருக்கச்சேவே பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவார் அப்படின்னு பாசுரத்துக்கு தாத்பரியம் அப்படின்னு வந்து சிபாரிசுன்னு ஒன்று, அது ஒன்று அதுக்கு ஒரு அழகாக சொல்லுவார் ஆழ்வார். என்ன பண்ணார், நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பனை, ஞாலத்தாறு தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை, தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை சொல் மாலைகள் சொல்லுமாறமைக்கவர் நேர்க்கு இனி அவர் நிகரகள் வானத்தே, நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பனை இன்பன், பூவின் மிகை நங்கைக்கும் இன்பன், நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பன். பெருமாள் ரொம்ப பிரியமாக இருப்பார், பூவின் மிக இனங்கை மகாலட்சுமி இடத்துலே பிரியமாக இருப்பார், அப்புறம் நமக்கும் நம்மிடத்துலே பிரியமாக இருப்பார். சரி, யார்கிட்ட அதிகமாக பிரியமாக இருப்பார் அப்படின்னா ஆழ்வார் சொன்னார், நமக்கும் பூவின் மிக இனங்கைக்கும் நம்ம இடத்துல தான் ரொம்ப ஆசை பெருமாளுக்கு, தாயார்கிட்ட அது செகண்ட் ரெண்டாம் பட்ச ஆசை தான் அப்படின்னார். இப்படி தான் அர்த்தமாக இதுக்கு அப்படின்னா, அதுக்கு ஆண்டவன் சொல்லுவார், அது எங்கிற ஒரு டிகேட் தீபாவளி வந்தது, டிகேட் தீபாவளி அப்படின்னா 10 வருஷம் ஆயிட்டான், கல்யாணம் ஆகி 10 வருஷம் டிகேட் தீபாவளி வந்தது. டிகேட் தீபாவளி வந்த அவர் சொன்னார், டிகேட் தீபாவளிக்கு எனக்கு வைர ஊசி பட்டு புடவை வாங்கி கொடுங்கன்னா, ஆஹா அதுக்கு என்ன உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்தார் ஆத்துக்கார், 4000 ரூபா அந்த காலத்தில் சொல்கிறார் ஆண்டவர், 4000 ரூபா வைர ஊசி மொத்தம் அப்படியே தங்க சரிக போட்டு ஆச்சரியமாக உடுத்திண்டாலே புடவை சர சர சரான்னு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. தீபாவளி அன்னைக்கு காத்தால எடுத்து உடுத்திண்டா, ஆத்துக்காரை விழுந்து விழுந்து சேவிச்சா, அப்புறம் பட்சணெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா. கொஞ்ச நேரம் ஆச்சு, வழக்கப்படி வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி வந்தா, வேலைக்காரி வந்தா அவளும் அதே மாதிரி வைர ஊசி புடவை, அதே மாதிரி சர சரான்னு என்னமா ஜொலிக்க ஜொலிக்க ஒரு புடவை உடுத்தின்னு வந்து சேர்ந்தா வேலைக்காரி. என்னம்மா இது, சனி எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் எங்கள் வீட்டு எங்கள் அந்தஸ்தருக்கு வாங்கி கொடுத்துருக்கார், எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுக்கனா உங்கள் வீட்டுக்காரரும் உனக்கு இப்படியும் வாங்கி கொடுத்துட்டாரே அப்படின்னாவோ ஆச்சரியப்பட்டாவோ. அவன் சொன்னா, அம்மா இது உங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னாலாம் வேலைக்காரி. அது போலையாக்கும் அது பெருமாளுக்கு நம்ம இடத்துல ஆசையா இல்லைன்னா தாயார் இடத்துல ஆசையான்னா, நமக்கும் போவின் மிசைனங்கைக்கும் இன்பனை, நம்ம இடத்துல ஆசை தாயார்கிட்டையும் ஆசை, நம்ம கிட்ட தான் ரொம்ப ஆசையான் பெருமாளுக்கு அப்படின்னு நம்ம ஆழ்வார் அனுபவிச்சுக்கிறார். அதனால பெருமாள் ரொம்ப பிரேமஸ்வரூபம், எவ்வளவு பிரேமஸ்வரூபம் தான், தாயாரிடத்துல இருக்கிற அபரிமிதமான பிரேமத்தை காட்டிலும் அதற்கும் முற்பட்டிருக்கும் நம்மிடத்துல இருக்கிற பிரேமம் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு வேற அர்த்தம் சொல்றது உண்டு, நம்ம இடத்துல ஆசையா இருக்கிறதே தாயார், இவர் குழந்தைகள் கிட்டலாம் ஆசையா இருக்காருன்றதுனால தான் தாயார் வந்து ஆசையா இருப்பாளம் பெருமாள் கிட்ட. குழந்தைகள் எல்லாம் ஒரே துர் 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 துர்னு தூக்கி எரிஞ்சுட்டு ஒரே முரட்டத்தனமா இருக்கிற ஆத்துக்காரனா எப்படி மாமிக்கும், ஷோ இந்த மனுஷன் ஒரே முரடு, குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கூட பாசம் இல்லை, என்ன மனுஷன் இந்த மனுஷன் என்று சொல்லி எப்படி கொஞ்சம் ஒட்டாம தான் இருப்பாளோ, அந்த மாதிரி இல்லாம பெருமாள் நம்ம கிட்ட அதிக ஆசையை காட்டி தாயாரிடத்துல இருக்கிற ஆசையை சம்பாதிச்சுக்கிறாருன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் ஆண்டவன் இந்த திருஷ்டாந்த சொல்லி பெருமாள் நம்மக்கிட்ட தான் ரொம்ப ஆசையாக இருக்கார், சுபாவமாகவே அப்படி தான் இருக்கார், அதனாலே தாயாருக்கும் பெருமாள் இடத்துல சுபாவமாகவே ஆசையாக இருக்கு. அதனாலே தாயார் பெருமாள் ரெண்டு பேரும் இதுலேருந்து என்னென்னு தெரிகிறார்னா, ரெண்டு பேரும் நம்மக்கிட்ட ஆசையாக இருக்கிறதுலாம் முக்கியமாக இருக்கா, அதனாலே திவ்ய தம்பதிகள் நம்ம இடத்துல ரொம்ப பிரேமத்தோடு இருக்கா என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாசுரம் அப்படின்னு இது மாதிரி ஒன்று கிடையாது, 100,000 திருக்குழந்தாண்டவன் எடுத்து கொடுத்து திருஷ்டாந்தங்களை சொல்லி அந்த தத்துவங்களை சொல்லச்சே சொல்லக்கூடியதான அழகு 100,000 இருக்கு, ஒன்று ரெண்டு இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, இதோடு முடிச்சுக்கிறேன். கவிதா கிருதிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.
அடியேன் சுவாமி,
ஆ அடியேன்
அடியேன் ஆச்சரியமான அனுபவம் அடியேன்
சரி அடியே.